ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म चतितराणि तृणाय मेने भगवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निहमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाग्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् आरामम् गुणसञ्चयस्य सधनम् मुख्यम् सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् गौरागौजदवाग्नि सञ्जयगणक संसारमेघानिलः साक्षात् मूलधनम् सताम् विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகதில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா சர்வ உபநிஷதோ காவு தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்தஹ சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது கீதை நம்மள பரம பவித்திரமாக்குவதற்காகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பகவானே தன் சங்கல்பத்தினாலே தானே ஆசைப்பட்டு இந்த ஜீவர்களை கரையேற்றணும், நாமெல்லாம் சத்கதி அடையணும், நம்முடைய ஜீவிதத்திலே துக்கமில்லாமல் இருக்கணும், நம்முடைய அபிமானங்கள் எல்லாம் விட்டு போய் பரமானந்தத்தை அனுபவிக்கணும்னு தானே சொன்னதுதான் பகவத்கீதா. அத்தனை வசத்தியான ஒண்ணு இந்த பகவத்கீதா. சுவாமி தன் சங்கல்பத்தினாலே சொல்றார், யாரும் அவரை கம்பல் பண்ணிலாம் சொல்ல வைக்க முடியாது. ரொம்ப ஆசைப்பட்டு சிரிச்சுண்டே அழகா ஆத்மார்த்தமா சொல்றார். நம்ம சொல்ல ஆத்மார்த்தமா சொல்றேன் அப்படின்றது, இது பரமாத்மார்த்தமா சொல்றார், பரமாத்மாவே சொல்றார். நம்ம சாதாரணமாவே ஒருத்தர் கீதம் சொல்றோம் அப்படின்னா அது ஆத்மார்த்தம் அப்படின்றோம். பரமாத்மாவே சொல்றாருமா, அது எதில் வர்ணிக்க முடியும் சொல்லுங்க? ஆத்மார்த்தத்தையே நம்மளால வர்ணிக்க முடியாது. பரமாத்மார்த்தமாக பகவான் சொல்றான், பரமாத்மாவே சொல்றான். இல்ல ஆக்சுவலா பகவான் அவன் தலையில கை வச்சோ இல்லாட்டி ஒரு பார்வை பார்த்தோ அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன அர்ஜுனன் கேட்டான், சண்டை போட்டோமா வேண்டாமா நீ முடிவு பண்ண, இவ்வளவுதான். இந்த இடத்துல பகவத்கீதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு கிருபா கடாட்சம் பண்ணி நீ யுத்தம் பண்ணுடா உனக்கு அதான் நல்லது, நான் சொல்றேன் நம்பு அப்படின்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அர்ஜுனன் சரின்னு சண்டை போட்டுருப்பான், ரொம்ப குழப்பத்துல இருக்கான், எத்த தின்னா பித்தம் தெளியும்ன்ற ஸ்தித்தில இருக்கான். ஆனா சுவாமி அவனை வச்சுண்டு நமக்கு சொன்னார், நேரடியா நம்ம கிட்ட ரகசியமா பேசுற, அழகா ஒரு சங்கேதமாக, ஒரு சங்கேதம்னா ஒளிவு மறைவு, அவங்க கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசுற, சரியா நான் உனக்குதான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு அம்மா எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கண்ணு காட்டுவா. கண்ணு காட்டும் போதே குழந்தை புரிஞ்சுக்கணும். அது போல ஆச்சரியமாக அர்ஜுனனை வச்சுட்டு சுவாமி நமக்காக ஆசையா சொன்னது பகவத்கீதா. அதுல விபூதி யோகம், தன் பிரபாவத்தை சுவாமி தானே சொல்ற. பாகவதம் பகவத் பிரபாவத்தை பக்தர்கள் பேசலாம். விபூதி யோகத்தினுடைய விஸ்தாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். விஸ்தாரமா அப்படி சுகபிரம்மம் சொல்றார், வேதவியாசர் சொல்றார், சூத பௌராணிகர் சொல்றான்ற இல்லையா, அதே கண்ணன் தானே சொல்றான், நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நம்புடா நானே தாண்டா அப்படின்னு சுவாமியே சொல்றார். அதனால விபூதி யோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகவத்கீதையே விசேஷம். இது ஒவ்வொரு அத்தியாயமும் நம்முடைய புத்தியுடைய ஒவ்வொரு விதமான சோகத்தை கிளேசத்தை சம்சயத்தை மாத்தி கொடுக்கற பகவத்கீதையோட பெரிய பலம் அது. விபூதி யோகம் பகவான் பெரியவான் அப்படின்றத ஆணித்தரமா நம்ம மனசுல பதிய வைக்கிற, இவ்வளவு பெரியவன் பகவான் நீ நம்பு அவ்வளவுதான். இதெல்லாம் முடியுமா? சரீரம் வயசா எடுத்து புத்தி இல்லை, இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் லைஃப்ல. பிராக்டிக்கலா நான் சொல்றேன், லாஜிக்கலா நான் யோசிக்கிறேன், தூக்கி குப்பையில போடணும் உங்க லாஜிக்கல் பிராக்டிக்கல் எல்லாத்தையும் வீசி அடிச்சுட்டு கண்ணன் திருவடியே கதி அவ்வளவுதான். கண்ணன் கழனினை நன்னும் மனமுடையீர் அப்படின்றார் ஆழ்வார். கண்ணன் திருவடியை தவிர பெருசு வேறதும் கிடையாது. கண்ணனுடைய சங்கல்பத்தை தாண்டி நம்முடைய வயசோ லாஜிக்கலா ஒன்னும் கிடையாது. நமக்கு இருக்கிறது இன்னொண்டு மூளை, அதுவும் வளரவே இல்லை. நம்ம அப்பா சொல்லுவோம், மூளை வளரலையே, ஆளும் வளரல அறிவும் வளரலன்னு இல்லையா, இன்னும் வளரவே இல்லை, வளரத்துக்கான ஆசையும் இல்லை, ஆனா வளர்ந்துட்டோம் மட்டும் அபிப்பிராயம் இருக்கு. கண்ணன் கழல் அவனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கணும், அவனாலே நடக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல ரெண்டாவது யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் படிச்சேன், பிளைட்ல அழகா டிராவல் பண்றான், ஒரு பிசினஸ் கிளாஸ்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் உட்காந்துருக்கு, அவர் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கு, சின்ன பொண்ணு ஒரு 7 வயசு பொண்ணு, அழகாது பாடு உட்காந்துட்டு கிரேயான்ஸ் எல்லாம் போன்றிருக்கு, அவருக்கு ஆச்சரியமா இருக்கு தனியா டிராவல் பண்றதே பொண்ணு அப்படின்னு. கொஞ்ச நேரத்தை பெரிய டர்புலன்ஸ் வந்து கொடுத்து இந்த பிளைட் அப்படி கிடுன்னு ஆடுறது, பேட் வெதர், மோசமான வெதர்னால அப்படி பிளைட் அப்படி ஆடும், திடீர்னு ஒரு 10 அடிக்கு இறங்கும் டர்புலன்ஸ் சொல்லுவாள். அவ எல்லாரும் பயப்படுறா, சில பேர் அழறா, சில பேர் பிரார்த்திக்கிறா, இது பாட்டு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். 7-8 வயசு பொள்ள இப்படி எட்டி பார்த்து இப்படி சிரிச்சுட்டு ஜாலியா உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டர்புலன்ஸ் எல்லாம் முடிஞ்சதா, பிளைட் யார் கோயிங் டு டேக் லேண்ட் அப்படின்னு லேண்ட் ஆக போறோம் சொல்லிட்டார் பைலட். அப்போ உடனே அந்த பிசினஸ் மேன் அந்த பொண்ணை பார்த்து கேட்டாராம், அடி பொண்ணு எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிடலாம் இருந்தா, இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு தைரியமா இருக்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு தைரியமான யாரையுமே நான் பார்த்ததில்லை என் லைஃப்ல. எப்படி அப்படின்னு இந்த குழந்தை பார்த்துதான், எங்க அப்பா தான் இந்த பிளைட்டோட பைலட், அவர் என்ன பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி அழிச்சுட்டு போவார் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இதுதான் எங்க அப்பா தான் இந்த பிளைட்டோட பைலட், நிச்சயமா என்ன எங்க அப்பா வீட்டுக்கு பத்திரமா அழிச்சுட்டு போவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேற யோசிக்கணுமா? நம்ம இதுக்கு மேல யோசிக்கிறோம், அங்கத்தான் பிரச்சனை. இந்த ரூ போட்டு யோசிக்கிறதுங்க, தேவையில்லாமல் யோசிச்சு இது இப்படி அது அப்படி அது அப்படி கற்பனை கதை எழுதலாம், அட்லீஸ்ட் நல்லா சேல்ஸாக ஆகும் நாவல்லாம். உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கிறதும் அதுக்கு ஒரு இப்ஸ் அண்ட் பட்ஸ் கொடுக்கறதும் அதுக்கு ஒரு லாஜிக்கலா திங்கிங் நீங்க சொல்றதும் அதுக்கே நீங்களா ஒரு தீர்மானம் பண்றதும் அதுதான் அதிசயமா இருக்கு. பகவான் சொல்றான், தீர்மானிக்கிறது என் வேலைன்றோம், நம்ம எல்லாம் முடிச்சுடுறோம். கிருஷ்ணன் பாக்கிறான், நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்லையே, இவா எப்படி இதை முடிவு பண்ணா, இவா லைஃப் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடையாது, இவா எங்க யோசிச்சா, நான் இல்ல முடிவு பண்ணணும்ன்றான் பகவான். அந்த ஒரு தீர்மானம் பகவான் நடத்துவான், பகவான் அழிச்சுட்டு போவான், பகவானுக்கு அந்த பலம் உண்டு, அவனுக்கு அகடி தகடனா சாமர்த்தியம் உண்டு. எப்படியா நடந்துட்டு போடுறது ஆம்பாடு, நமக்கு என்ன போச்சு? அவன் நடத்துவான்னு நம்ம புத்தியில ஒரே வைக்கிறது தான் இந்த விபூதி யோகம். கண்ணன் நான் தான் இத்தனையுமா இருக்கேன் அப்படின்னு பட்டவர்தனமா ஜோரா சொல்றான். 31வது ஸ்லோகம் என்ன முடிக்கணும், இன்னும் 12 ஸ்லோகம் முடிக்கணும். ஆச்சரியமா பகவான் சொல்றான், பவனஹ பவதாமஸ்மி ராமஹ சஸ்திரபிருதாமஹம் ஜஷானாம் மகரஷ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜான்ஹவி. ஆச்சரியமா பகவான் சொல்றான், பவனக பவதாம் அஸ்மி. இந்த பவதாம் அப்படின்றதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்றா, தூய்மைப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் பண்றா, வேகம்னு ஒரு அர்த்தம் பண்றா. தூய்மைப்படுத்துறதுல நான் காற்று அப்படின்றான் பகவான், இல்லாட்டி வேகத்துல நான் காற்று. காற்று போல வேகம் கிடையாது, காற்றை விட ஜாஸ்தினா மனோவேகம் தான். ஏற்கனவே பகவான் இந்திரியானா மனசாஸ்மின்னு சொல்லிட்டான். தூய்மைப்படுத்துறது எப்படி காத்து ஆகும், ஆக்சிஜன் உள்ள போகிறதே, உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடு வெளில வருதோன்னு நிறைய விஷயங்கள். நீங்க நல்ல துணி எல்லாம் துவைச்சு காய போடுற, இந்த மழை காலத்துல ஒழுங்கா வெயில் இல்ல, காத்து ஒழுங்கா இல்லைன்னா ஒரு வாடையே சரியா இருக்காது. அந்த காத அழகா இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் காத்துல வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பவித்திரம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சுத்தப்படுத்துறதுக்குள்ள காத்து சரி, இது எவ்வளவு பெருசா பிடிபடலை அப்படின்னா, வேகத்தில் நான் காற்றா இருக்கிறேன். என்னன்னா இனிமேல் சுவாசிக்கும் பொழுது கூட வாயு ஹரி அப்படின்னு நினைச்சுக்கணும். அதான் அடம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினா கூட ஹரி கொஞ்சம் பலமா வரா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்போது நெழுக்கோன்னு ஓடி வரும்போது அப்பாடா ஏன் இப்படி ஓடி வர, இறக்க பார அரைக்க பறக்க அப்படின்னு இல்லையா, இறைக்கும் பொழுது கூட ஹரியை நினைச்சுக்கோங்க. அதுக்குதான் காற்றும் ஹரிஸ்வரூபம், கடலும் ஹரிஸ்வரூபம், சூரியனும் ஹரிஸ்வரூபம், சந்திரனும் ஹரிஸ்வரூபம். பவனஹ பவதாமஸ்மி ராமஹ சஸ்திரபிருதாமஹ. ஜெய் போலோ ராமச்சந்திரமூர்த்தி கீ, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய். பகவான் சொல்றான், ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன். ஆயுதம் தரிக்கிறதுலயும் ஒரு அழகு இருக்கணும், ஒரு நளினம் இருக்கணும். கோதண்டத்தோட ராமச்சந்திர மூர்த்தி அப்படி இருக்கு, ஜம்முன்னு இருக்கணும், அந்த காம்பீரியம் அது நிக்கிறது. ஆனா அந்த ஆயுதம் மிஸ்யூஸ் ஆகப்படாது. இப்ப எல்லாம் ஃபாரின்ல பாக்கலாம், திடீர்னு ஒருத்தன் துப்பாக்கி எடுத்தா 10 பேரை கொன்னான், ஸ்கூலுக்கு போனா குழந்தைகளை கொன்னான். ஆயுதம் இருக்கிறத மிஸ்யூஸ் ஆகப்படாதான்னு, இல்லாட்டி ஆயுதத்தை வச்சுட்டு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறவாள் இன்னைக்கு இருக்கு, அப்படி இருக்கப்படாது. அந்த ஆயுதம் எதுக்கு இருக்கணும்னா, தர்மத்தை நீதியை நிலைநாட்டுறதுக்காக இருக்கணும். பகவான் சொல்றான், அப்படி நீதிக்காக தர்மத்துக்காக நியாயத்துக்காக லோகக்ஷேமார்த்தமா ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன். ஆனா எங்கேயுமே ராமனுடைய பானம் குறி தப்பினதுன்னு கிடையாது, ராமபானம் வீண் போகாது. ஏத்தியாச்சுன்னு அவ்வளவுதான், பகவான் நான்ல அம்பு ஏத்திட்டான்னா அது அடிச்சே தீரும். அதனாலதான் பரசுராமரிடத்துல வாங்குற பகவான் சொல்றான், அம்பு ஏத்திட்டேன் வீணா போகாது, நீர் பிராமணன், உங்க மேல அம்பு போட மாட்டேன், ஒண்ணு உங்க நடைய எடுத்துட்டோமா இல்லாட்டி தபசினால நீங்க ஜெயிச்ச லோகங்களை தரையலான்றான். அப்பதான் பரசுராமர், நான் ஜெயிச்ச லோகங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன்பா, ஏன்னா நடையன் எடுத்துட்டேன்னா அங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றாரு. ராம பானம் வீண் போகாது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு வச்சனம் உண்டு. வல்லவன் யாருனா ராமன். எங்கடா புல் அடிச்சான் அப்படின்னா காக்காசுரன். அவ்வளவழகா சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். சீதாபிராட்டியின் இடத்துல ஆஞ்சநேயமூர்த்தி சொல்ற மாதிரி ஒரு விருத்தாந்தம். இது பெரியாழ்வார் பாசுரம். வால்மீகி ராமாயணத்துல சீதாபிராட்டி இதை சொன்னான்னு இருக்கு, ராமன் சொன்ன மாதிரி இல்ல, நிறைய வித்தியாசங்கள் காண கிடைக்கிற. அதாவது சித்திரக்கூடத்துல அழகா சீதாபிராட்டி மடியில ராமன் ஜம்முன்னு படுத்துருக்க, அப்ப இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் காகம் வேஷத்துல வந்துடுறான். ஆனா கர்மா அசுரத்தனமா இருக்கிறதுனால காக்காசுரன் அவனுக்கு பெயர். காக்கா கீரி தலையில எல்லாரும் அடி வாங்கியிருப்பேன். காக்கா தலையில கொத்தாம இருந்ததுன்னு யார் தலையும் கிடையாது, எல்லா தலையிலையும் காக்கா கொத்திருக்கும். இப்ப கூட எங்கேயோ நான் படிச்சேன், யாரோ ஒருத்தர் எப்ப வெளில போனாலும் காக்கா வந்து கொத்திட்டே இருக்குமா அவர் தலையை. அதனால ஹெல்மெட் போட்டு நடந்து போவாராம். பேப்பர்ல எல்லாம் அவரை பத்தி போட்டோ வந்தது. எங்க போனாலும் காக்கா வந்து வந்து அவர் கொத்திட்டு போடுறான். என்ன பித்ருகளிடத்தை என்ன பிரச்சனை பண்ணாருந்து இல்லை, முக்காவாசி காகம் எல்லாம் பித்ரு ரூபம்னு சொல்லுவோம். எங்க எப்ப போனாலும் தேடி வந்து காக்கா கொத்துமா. எந்த ஊர் போனாலும் அது அதோட கஷ்டம், தங்க ஊர்னாலும் பரவாயில்ல, எந்த ஊர் போனாலும் அவருக்கு காக்காசுரன் தான் அவர் வாழ்க்கையில. அந்த மாதிரி இந்த காக்காசுரன் வந்து தாயாருடைய மார்பகத்தெல்லாம் கீறி குத்துறான். பெருமாளோ மடியில தேனேன்னு படுத்துட்டு இருக்கா. தாயார் பார்த்தா சுவாமி நிம்மதியா தூங்குறா, எழுப்பப்படாதுன்னு இவன் பண்ற எல்லா விதமான தீங்கையும் பொறுத்துட்டு இருக்கா. ஒரு ஸ்திதியில தாயாருடைய மார்பை கொத்தி 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 ரத்தம் வந்து அந்த ரத்த துளி பெருமாள் முகத்துல தெளிச்சுடுத்து. என்னடா அது அப்படின்னு பெருமாள் இப்படி பார்த்தா ரத்தம் சீதையுடைய மார்பகம் முழுக்க ரத்தத்துல நனைஞ்சிருக்கு. பார்த்தா இந்த காக்காசுரன் இப்ப சுவாமி பக்கத்துல கோதண்டம் வில்லெல்லாம் இல்லை. உடனே பக்கத்திற்கு ஒரு புல்ல கிள்ளினார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொன்னார், அடிச்சார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அடிச்சார். அந்த பிரம்மாஸ்திரம் துரத்திட்டான். ஈரேழு பதினாலு லோகங்கள் ஓடினான் காக்காசுரன். அப்பா இந்திரன் கிட்ட போன, முதல்ல நீ என் பிள்ளைய இல்ல போயிடுவா, உனக்கு அடைக்கலம் கொடுத்தா என்னையும் சேர்த்து அழிச்சிடும் இந்த அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில வேற வழி இல்லாம சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப. கடைசியில பெருமாள் திருவடியில் வந்து விழுந்தானாம் காக்காசுரன். அவ்வளவு அழகா விழுந்த உடனே அப்ப கூட தாயார் பார்த்தாலும் அவனுக்கு விழ தெரியலையா, சுவாமி முன்னாடி காலை நீட்டிந்து விழுந்தானாம். உடனே தாயாருடைய கருணையை சொல்லுவான் இந்த இடத்துல வைஷ்ணவ சித்தாந்தத்துல பெரியவாள்லாம், காலை கூட பெருமாள் முன்னாடி நீட்டிந்து தலையல்லவா பெருமாள் திருவடியில போடணும்னு சொல்லி தாயார் அவன் தலையை திருப்பி பெருமாள் திருவடியில போட்டாளாம் அந்த காகத்தை. அப்ப உடனே பகவான் சொன்னானா, நான் போட்டு அம்பு வீணா போகாது, நீயே முடிவு பண்ணுட்டான். அப்ப காகம் சொல்லித்தான் ஒரு கண்ணை எடுத்துருங்கோன்னுச்சான். அதாவது ஒத்த கண்ணு தான் காகம், இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கும், நீங்க பார்த்தேன்னா ரெண்டு கண்ணு கிடையாது இருக்கு. அப்படி ராமன் போட்ட அம்பு ஈரேழு பதினாலு லோகம் ஓடினாலும் வீண் போகாதது. அதனாலதான் கரதூஷணாதிகளோட ராமன் தனி ஒருவனா நின்று சண்டை போடுறான். பதினாலாயிரம் ராட்சச வீரர்களோட ஜனஸ்தானத்துல சூர்பனகைக்காக அவ வராளோன்னு பதிஞ்சுண்டு. அப்ப பதினாலாயிரம் ராட்சச வீரர்களோட ராமன் தனி ஒருவனா நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறான். அப்படி ஆயுதம் தரிக்கிறதுல நான் ராமன் அப்படின்றான் பகவான். ராமஹ சஸ்திர பிரதாமகம் கிருஷ்ணனே சொல்றான், நான் தான் ராமன், ராமகிருஷ்ணன் சொல்றோம் இல்லையா, அதுதான் ராமஹ சஸ்திர பிரதாமகம், நான் ஆயுதம் தரிப்பவர்களில் ராமன். இங்கே இனிமேல் எங்கேயாவது மிலிட்ரி இப்படி யாரா கையில ஒரு ஆயுதம் வச்சுட்டு போனானா பகவான் இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஆயுதம் தரிப்பவர்களுள் நான் ராமன். ராமஹ சஸ்திர பிரதாமகம் ஜஷானாம் மகரஸ்தாஸ்மி. மீன் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மீன் கூட்டத்துல நான் முதலை அப்படின்றான் பகவான். முதலை மறக்க முடியாத முதலை, ஆதி ஆதி மூலமேனு கத்தினா பாருங்கோ ஆச்சரியமான. அன்னைக்கு மட்டும் அந்த ஊஹு ஆஹான்னு அவனை பிடிக்கலன்னா, ஊஹு முதல்ல ஆஹான்னு பிடிச்சுட்டான் கடச்சானேன்னு. அன்னைக்கு அவன் பிடிக்கலன்னா கஜேந்திரன் ஆதி மூலமேனு கத்திருக்க மாட்டான். இன்னைக்கு நமக்கு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கான். பகவான் முதலே ரொம்ப பலம் ஜாஸ்தி. ஜலத்துல மட்டும் முதலே யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம், அது பிடிக்கிற வேகமே அமக்கலமா இருக்கும். பிடிச்சு அப்படி கொண்டு முகத்தை அப்படி தண்ணியில முக்கிய அதை மூச்சு திறன அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கும். அது வாயிலேருந்து தப்பிக்கிறது கஜேந்திரனே தோத்து போனான்னா, 1000 யானை பலம் உண்டு கஜேந்திரனுக்கு. இத்தனைக்கும் ஒரு கால தான் முதல்ல பிடிச்சுட்டு இருந்தது, ஆனா அவனால தப்பிக்க முடியல. கடைசியில ஆதி மூலமே கத்தி தான் பகவான் வந்துதான் ரட்சப்பட்டான். பகவான் சொல்றான், அந்த மீன் இனங்களுள் நான் முதலையாக இருக்கிறேன் அப்படின்றான். ஆதி அனந்தபுரா கும்பலா, காசர்கோட் ஜில்லால இருக்கு கும்பலா, ஆதி அனந்தபுரா பத்மநாபர் கோவிலுக்கு அதுதான் ஆதின்னு ஒரு கதை உண்டு. ஆதி அனந்தபுரா மங்களூர்ல இருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணோம். கும்பலா காசர்கோடு அங்கேருந்து போனோம்னா உண்டு ஆதி அனந்தபுரா, த லேக் டெம்பிள், ஏரிக்கு நடுவுல ஒரு கோவில், அங்க பத்மநாபர் ஆனா உக்காந்து இருப்பார், கலர்ஃபுல்லா இருப்பார் பத்மநாபர், கருப்பாலாம் இருக்க மாட்டார், நல்லா கலர்ஃபுல்லா ஜம்முன்னு இருப்பார். ஏரிக்கு நடுவுல கோவில், நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பா, அதை நம்ம போனோம். அங்க ஒரு முதலை இருக்கு பபியா அப்படின்னு அதுக்கு பெயர், ரொம்ப சமத்து முதலை, நல்லா ஹெல்த்தியா புஷ்டியா இருக்கும், ஒரு 10 அடி நீளம் இருக்கும், 3 அடி அகலம் இருக்கும், இவ்வளவுதான். 3 அடி அவ்வளவு பிரிச்சிருக்க வச்சுக்கணும், நல்லா அதை விட பிரிச்சா இருக்கும், நான் சொல்ல கொஞ்சம் குறைச்சலா சொல்றேன், ஜம்முன்னு இருக்கும். வெஜிடேரியன் முதல்ல, அது இதுவரைக்கும் யாரையும் அட்டாக் பண்ணதில்லை, அந்த குளத்துல இருக்க அந்த ஏரியில இருக்கக்கூடிய மீன்களை கூட அது சாப்பிட்டதில்லை. இன்னி வரைக்கும் பத்மநாபனுக்கு நிவேதனம் பண்ற பிரசாதத்தை டெய்லி போத்தி கூப்பிடுவார், பபியான்பு வந்து ஆணு வாயதற்கும் வாயில போட்டுட்டு வருவார். இது வரைக்கும் அவர் கையை தொட்டது கூட கிடையாது. சமயத்துல இந்த குளத்துல இருந்து படியில ஏறி போய் பக்கத்துல இன்னொரு குட்டி குளம் உண்டு, அங்க போய் சாத்தா இருக்கும், அங்க போய் பபியா அப்படின்வா, பபியா பபியா பபியான தலையை தூக்கி இப்படி பார்க்கும். அது 3 அடி தூரத்துல நான் பக்கத்துல நின்னுருக்கேன் அந்த குளத்துல தண்ணியில, பபியா முதல்ல பக்கத்துல வா வா வா, நானும் பார்த்தேன் எங்கயா வந்து கடிச்சதுன்னா ஒரு ஆதி மூலமே கட்டலான்னு பார்த்தேன். அது பார்த்து ஒன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் போடா அப்படின்னு. 3 அடி தூரத்துல பபியா பக்கத்துல நான் நின்று பபியா பபியா கூட்டு வீடியோவே எடுத்திருக்கேன். அதோட அது ஒரு குகையில இருக்கும் குளத்துல, அந்த குகைக்குள்ள உடம்ப உள்ள விட்டுட்டு நானும் பபியா பபியான்னு கூப்பிட்டேன். அது பாட்டு என்னை பார்த்து நான் அது பாட்டு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினால் கணக்கா பார்த்துட்டு இருக்கேன். நான் முதலைய பார்க்க முதல என்ன பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அவ்வளவுதான். இது வரைக்கும் யாரையும் அட்டாக் பண்ணதில்லை. அங்க இருக்கவா சொல்றா சமயத்தை இந்த பெரிய குளத்திலேருந்து இந்த குட்டி குளத்துக்கு போகுமா, அவள் ஓரத்தை ஏறி போகுமா, வெள்ள யாரா மனுஷன் வந்துட்டான், இது பாட்டுக்கு ஓரத்துல நிக்குமா, அவ தாண்டி போனதுக்கு அப்புறம் டிராவல் பண்ணுமா. இன்னி வரைக்கும் யாரையுமே அட்டாக் பண்ணதே கிடையாது. பபியா தெய்வீக முதலே காசர்கோடு பக்கம் போய் பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போனா பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், போய் பாருங்க. கண்டதுக்கும் போய் பார்க்கலன்னு, அவாத்துல கல்யாணம் இவாத்துல கிரகப்பிரவேசம் எப்பயான ஒண்ணுத்த காரணம் வச்சு அலையிறலன்னு கொஞ்சம் காசர்கோடு பக்கம் போய் அலைங்க. அட்லீஸ்ட் இப்படி ஒரு முதலையெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல அது ராத்திரி என்ன பண்ணுமா, பெருமாள் கோவில் இருக்கு இந்த லேக்ல, அழகா அந்த படியில வந்து படுத்துட்டு இருக்கும், காத்தால போத்தி வந்துட்டு பபியா போ அப்படின்னா சமத்தா இறங்கி போயிடும், இவரு உள்ள போய் பூஜை பண்ணுவார். இன்னி வரைக்கும் சுவாமியுடைய பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற ஒரு முதல. ஆனா நல்லா குழுக்கு முழுக்கும் கிருஷ்ணன் மாதிரியே தான் இருக்கும், பாவமாலாம் இருக்க எலும்பு தோலுமா இருக்கணுமோன்னு 3 உருண்டை கொடுப்பா, அவ்வளவுதான். தூண்டு தூண்டு நமக்கே பத்தாது, அத்தனை பெரிய சரீரத்துக்கு எப்படிதான் பத்தும்னு தெரியல. ஒரு இங்கிலீஷ்காரன் அதை பார்த்துட்டு பயந்து போய் சுட்டுட்டான் பபியாக, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை வருஷங்கள், சுட்டுட்டான், செத்து போச்சு. உடனே அந்த முதலையை கொண்டு போய் புதைச்சுட்டான். அடுத்த நாள் எப்பொழுதும் போல இந்த பூஜை பண்றவர் பபியான்னு கூப்பிட்டோன்னு ஒரு முதலை வந்துடுத்து. அது வரைக்கும் எல்லாருமே ஒரே ஒரு முதலையத்தான் பார்த்துருக்காரு, 2வது முதலை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முதல், அந்த முதல்ல தான் இனி வரைக்கும் இருக்கு. ஒரு முதல்ல இவாளதான் புதைச்சிருக்கா பபியாவ, 2வது முதல வந்து எடுத்து, அதனால இது பேரும் பபியா இன்னைக்கும் உயிரோட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு முதலதான் இருக்கு பக்கத்துல, அக்கம் பக்கத்துல முதலை வாழறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அங்க இல்ல. ஆனா இந்த ஒரு முதலை மட்டும் யாரோ ரிஷி நிச்சயமா பார்க்கணும். இந்த கோவிலே அழகு தேமேன்னு இருக்கும். அப்பா அந்த லேக், அந்த ஏரிய பார்க்கணும். நீங்க நெட்ல போட்டேன்னா அந்த லேக் டெம்பிள் இன் கேரளான்னு போட்டேன்னா போட்டோ வீடியோ பபியா, போட்டோ பபியா வாயோட ஆண் மம்மு போடுறது, யூடியூப் வீடியோ எல்லாம் இருக்கு. என்னோட பேஸ்புக்ல போனா அந்த பபியா வீடியோ எல்லாம் கூட இருக்கு. அத்தனை விசேஷம். நிஜமா இதெல்லாம் பாரத பூமியுடைய ஆச்சரியமான விசேஷங்கள். உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்கா. முதல்ல எங்கேயாவது வெஜிடேரியன் சாப்பிடுமா? எல்லா கார்னிவரா தெரியும், எர்ப வரா தெரியுமா? இங்க இருக்கு அதேமேன் அது பாட்டுக்கு மாமிசம் சாப்பிடாத முதலே. அப்ப பகவான் சொன்ன சத்தியம் தானே, பகவத்கீதை சத்தியம் தானே, தசானாம் மகரஸ்தாஸ்மி, மீன் இனங்களுள் நான் முதலையாக இருக்கிறேன். அவன் முதலைய பார்த்தா ஐயா பகவான் முதல சாமின்னு போய் கால் வேணும். சரியா? கங்கையுடைய வாகனம் முதலதான், கங்கை நீர் முதலையினே ஒண்ணு உண்டு. முதல பிடிச்சு பல பேருக்கு பக்தி வந்தவாள் எனக்கு தெரியும். முதலைய நினைச்சு பயத்திலேயே பக்தி வந்தவாளும் உண்டு. சரியா? அதனால பகவான் சொல்றான், ஜஷானாம் மகரஸ்தாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி தான்ஹரி, நீர்நிலைகளுள் நதிகளுள் நான் கங்கையாக இருக்கிறேன். ஜான்ஹவி, கங்கைக்கு நிறைய பேர் உண்டு. இமாலயம், திரும்பி இமாலயம் போனாலும் பயமா இருக்கு. உபன்யாசத்துல ஹிமாலயாஸ் போனோம்னா கங்கைக்கு அவ்வளவு பேர், மந்தாகினி, அலகநந்தா, தௌளி கங்கா, எவ்வளவு பேர் தெரியுமா அவளுக்கு? நிறைய பேர். தேவப்பிரயாகைக்கு அப்புறம் தான் அவளுக்கு பேரே கங்கா. அது வரைக்கும் அவளுக்கு நிறைய பேர். ஜான்கவி, பாகீரதி, கங்கோத்ரியில அவள் பெயர் பாகீரதி தான். ஏன்னா பகீரதன் தபஸ் பண்ணி கீழே இறங்கின இடம் அந்த இடம். இன்னைக்கும் பகீரதன் எந்த இடத்துல தபஸ் பண்ணாரோ அந்த பாறை இருக்கு, அங்க நின்னம்னாலே அந்த தபஸுடைய பலம், அந்த சாநித்தியம் நிச்சயமா தெரியாது. பாகீரதின்னு பேர், பகீரதனுக்காக இறங்கினதுனால பாகீரதின்னு பேர். ஜன்ஹு மகரிஷியுடைய காதோட்டை வழியா வந்ததுனாலே ஜான்ஹவின்னு அவளுக்கு பெயர். அலகநந்தா, அலகாபுரின்னு சொல்லும்படியான குபேரப்பட்டந்தேன்னு வர்றதுனால அலகநந்தா, பத்ரிகாசிரமத்துல அவளுக்கு பேர் அலகநந்தான்னு தான் பேர். கேதார்ல போனா மந்தாகினின்னு பேர். அதுவும் இந்த பிரயாகை பார்க்கணும், அஞ்சு இடத்துல அந்த பஞ்ச பிரயாகை, இந்த ரெண்டு நதி சேர்ற இடம் பிரயாகைன்னு பேரு, நதி சங்கமமாற இடம் பிரயாகை. அதுல ருத்ர பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, தேவ பிரயாகை, எல்லா இடத்துலயும் இந்த அழகநந்தா மட்டும் ஒரு லைட் கிரீன் கலர்ல வருவோம். லைட் கிரீன் கலர், ஒரு ஆக்வா கிரீன். சரியா? லைட் கிரீன் கூட ஆக்வா கிரீன். அவ இப்படி வருவா, ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே பார்க்கறது விஷ்ணு பிரயாகல பார்க்கணும். இந்த அலகநந்தா அப்படி லைட் கிரீன் கலர்ல வருவா. இன்னொரு பக்கம் தௌளி கங்கா அப்படியே மண்ணு சேரா வருவா. இது ரெண்டும் அப்படி வந்து அப்படி முட்டும் பாருங்க. சமயத்துல இது அதை தள்ளும், அது இதை தள்ளும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரெண்டு கலக்காமலே போகும், அப்புறம் தான் கலக்கும். ரெண்டு நதி ரெண்டு பக்கத்துல பக்கத்துல போயிட்டு இருக்கும். நதினா டக்குன்னு கலந்துடும் இல்லையா? ஜலம் போய் தண்ணி அடிச்சு தண்ணி விலகுமானும் இங்க பாக்கலாம். நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு ஒரு வசனம் சொல்லுவான். ஆத்துல ஏதானும் ஃபேமிலி சண்டை எல்லாம் வந்து எடுத்தனா நீர் அடிச்சு நீர் விலகுமானுவான். அங்க போய் பாருங்க, நீர் அடிச்சா நீர் விலகும். அலகநந்தா அடிச்சு தௌளி கங்கை அந்த பக்கம் போகும், தௌளி கங்கை அடிச்சு அலகநந்தா அந்த பக்கம் போகும். ஒரு ஸ்தித்திய ரெண்டு அப்படி கை கோக்கும். அப்புறம் ரெண்டு சேரும்பொழுது அந்த ஆக்ரோஷம் பார்க்கணும். நிஜமாவே நதியை பார்த்தா ஒரு பயம் வந்துடும், கடலை பார்த்தா கூட பயம் வராது. விஷ்ணு பிரயாகில அவருடைய வேகம் விருமிதமா இருக்கும், நந்த பிரயாகில ஒரு அழகு, கர்ண பிரயாகில ஒரு அழகு, ருத்ர பிரயாக ஒரு அழகு, தேவ பிரயாகில பார்க்கணும். அம்மா, அது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி வருவா பாருங்க. அலகநந்தா மந்தாகினி எல்லாம் நிஜமாவே தேவபூமி. அது கங்கை, இந்த கங்கா ஆரத்தி பார்க்கணும் ஹரித்வாரில். இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். கங்கா ஜலம் கை வைக்கும்பொழுதே என்னமோ பண்ணும். மும்மூர்த்தி சம்பந்தப்பட்டவளா சோங்கி உலகளந்த உத்தமன் பெருமாளுடைய திருவடி சத்தியலோகம் போக அழகா ஜோரா பிரம்மதேவர் பகவானுடைய திருவடி அலம்ப அந்த ஜலத்தை பகீரதனுக்காக சிவபெருமான் தலையில வாங்கி கீழே விட்டார். அதனால கங்காதரன் சிவபெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அது அலம்புறாரோன்னு திருவடிய, அது அலம்பும் பொழுது ஒரு துளி ஜலம் பெருமாளுடைய சிலம்பில நூபுரத்துல பட்டு இந்த பக்கம் விழுந்து விடுத்து. கங்கை அங்க உற்பத்தி ஆகிறோன்னோ அந்த சிலம்புலேருந்து பட்ட ஜலம் இங்க விழுந்தது. மதுரை திருமாலிருஞ்சோலை கல்லழகர் அந்த நூபுர கங்கா, இது பேரு நூபுர கங்கைன்னு தான் பேரு. தமிழ்ல சிலம்பாருன்னு பேர். அந்த கள்ளழகர் அந்த சிலம்பாறுல மட்டும்தான் குளிப்பார். வேற தண்ணியில குளிச்சாருன்னா கருத்து போயிடுவாராம், அந்த மூர்த்தி கருத்து போயிடும். அதுல சிலம்பாறுல அவர் போய் அபிஷேகம்னே ஒரு நாள் உண்டு. விசேஷம் இப்பதான் முடிஞ்சு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடிதான். அழகா நல்லா ஜபா முடியல அப்படி ஜம்முன்னு வச்சுட்டு சுவாமியை நேர கொண்டு போய் வச்சிருவாங்க சிலம்பாறு கீழே. அந்த குளிக்கிற அழக பார்க்க பெருமாளுடைய திருமஞ்சனம் அப்பாடான் இருக்க சிலம்பார். பகவான் சொல்றான், ஸ்ரோதசாமஸ்மி ஜான்ஹரி, நதிகளுள் நான் கங்கை. கங்கா ஸ்நானம் ஆக போறதோன்னு இப்ப கூட தீபாவளி வரதான கங்கா ஸ்நானமாச்சா. ஏ யமுனா ஸ்நானம் கேட்கப்படாதா, தாமிரபரணி ஸ்நானம் கேட்கப்படாதா, காவிரி ஸ்நானம் கேட்கப்படாதா, அக்கம் பக்கத்திற்கு ஏதான உனக்கு ஸ்நானம் கேட்கப்படாதா, கங்கா 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 ஜலலவ கணிக்கா தீத்தா, ஒரு துளியாவது சாப்பிடணும்ன்ற ஆத்துல கங்கா ஜலம் இருக்குன்னா உடச்சு சாப்பிட்டுடுங்க, இல்லாட்டி பத்திரமா வச்சுட்டு இருந்ததுன்னா உசுறு போன பிறகு வாயில போனா போறதேன்னு விடுவேன், அது உள்ளேயும் போகாது. தீபாவளிக்கு கங்கா ஸ்நானத்தோட கொஞ்சம் கங்கையும் குடிச்சிருங்க, தீபாவளி வரைக்கும் கூட காது இப்ப ஆத்துக்கு போனவொடனே கங்கையை உடச்சு குடிச்சிருங்க. பரம பவித்திரமானவர் கங்கை, புழு கூட வராது. நீங்க எத்தனை நாள் வச்சிருந்தாலும் கங்கா ஜலத்துல பாக்டீரியாஸ் வராது, வைரஸ் வராது, ஜெர்ம்ஸ் வராது, புழு வராது, ப்ரூவ் ஆயிருக்கு. கங்கை அழுகின பணமெல்லாம் நடக்கும் காசியில எல்லாம், ஆனா இதுவரைக்கும் ஒரு பாக்டீரியாஸ் யாருமே கண்டுபிடிச்சது இல்லை. அத்தனை பரம பவித்திரமானவள் கங்கை. பகவான் சொல்றான், அந்த நதிகளுள் நான் கங்கை, ஸ்ரோததாமஸ்மி ஜான்ஹவி, பமன பவதாமஸ்மி, ராமஹ சஸ்திரபிருதாமகம், தசானா மகரஸ்மி, ஸ்ரோததாமஸ்மி ஜான்ஹவி. ஆயுதம் தரிப்பவர்கள்ல ராமன், வேகத்துல காற்று, மீன் இனங்கள்ல முதலை, நதிகளுள் நான் கங்கை அப்படின்றான். அடுத்து பகவான் சொல்றான், சர்க்கானாம் ஆதிரந்தஸ்ச மத்யம் சைவாஹம் அர்ஜுன, அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரபததாமகம். அழகா பகவான் சொல்றான், சர்க்கானாம் ஆதிரந்தஸ்ச மத்யம் ச ஏவ அஹம் அர்ஜுன. அப்பா, இந்த ஜீவர்களுடைய தொடக்கம் முடிவு நடு எல்லாம் நான் தான். படைச்சதும் பகவான், காப்பாத்தின்றிருக்கிறதும் பகவான், முடிஞ்ச பிறகு காப்பாத்த போறதும் பகவான். ஆதி அந்தம் மத்தியம், அம்மா கர்ப்பத்துல வரும், யார் தெரிஞ்சுட்டு வரும், எப்படி கர்ப்பத்துக்குள்ள வந்தோம் பகவான், எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கோம் பகவான், எப்படி ஜீவன் செலுத்த விட்டு வெளில போக போறது பகவான். அதனால ஆதி அந்தம் மத்தியம் எல்லாம் சுவாமி தான். அப்ப இப்பயும் பகவான் தான் நடத்தின்றிருக்கா நம்ம வாழ்க்கையை. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? எல்லாரும் அப்பப்போ ஒரு கவலைப்படுவோம், இது எப்படி நடக்க போறதோ, அது எப்படி நடக்க போறதோ. அது படைச்சவன் இல்லக்காப்பா, படணும் பாடு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், நமக்கு இது மறந்து போயிடுறது அப்பப்ப. படைச்சவனுக்கு வேற என்ன வேலை நினைச்சுருக்கு? நம்ம தான் ரொம்ப பிஸியா இருக்கும், டிவி, மொபைல் போன், வாட்ஸ்அப், பேஸ்புக்னு. சுவாமிக்கு இதெல்லாம் கிடையாது தெரியுமா? அவர் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். இன்னொரு 50 நூற்றாண்டு போனாலும் அவர் வந்து மொபைல்ல கான்டாக்ட் பண்ணி, எஸ்எம்எஸ் பண்ணி, மிஸ் கால் கொடுன்னு சொல்லவே மாட்டார். ஆச்சரியமா, ரொம்ப அழகா நிறைய படிக்கும்போது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பகவான் கிட்ட மொபைல் போன் இல்ல, ஆனா எப்ப நான் ப்ரே பண்ணாலும் அவர் காதுல கேட்கறது ஒரு ரெய்லி அம்சம் தான், ரொம்ப அழகா இருக்கு. அவர்கிட்ட பேஸ்புக் இல்ல, ஆனா என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். பேஸ்புக் இருந்தாலும் அப்டேட் தெரியும், அவர் சொன்னா பேஸ்புக் அவர்கிட்ட இல்ல, ஆனா என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட மொபைல் இல்ல, நான் மிஸ்டி கால் கொடுக்க வேண்டாம், ஆனா என்னோட எல்லா பிரேயருக்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. சத்தியம் உண்மைதானே? சுவாமி அவ்வளவு அழகா நம்ம கூடவே இருந்து ரட்சிச்சுட்டு இருக்கா. அதனால பகவான் அனுபவிக்கணும். பகவான் சொல்றான், உன்னுடைய ஆதி அந்தம் மத்தியம் நான் பா, அப்ப என்னுடைய தர்மம் நான் பாத்துக்கிறேன். இப்ப கை உடஞ்சு விடுத்தா சமயத்தை அந்த தோல் எல்லாம் பிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த தோல் தோல் புது தோல் உண்டாகும் பாருங்க. அந்த மிலிட்ரி எல்லாம் தெரியும், பிரிட்ஜ் உடஞ்சுனா கடகட கடன் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி அவ்வளவு அழகா இது வேலை பண்றதான், உடம்புல செட் ஆகுறதா, கடகட கடகட கடகடன்னு அவ்வளவு அழகா வேலைகள் நடக்கிறது அப்படின்றான். எத்தனை விஷயங்கள் நன்னா சாப்பிட்டுடுறோம், பசி முடிஞ்சோடனே நம்ம மறந்து போயிடுறோம், அதுக்கப்புறம் தானே ப்ராசஸ் ஆரம்பம். அந்த ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு சக்தியா, கண்ணுக்கு பார்க்கிற சக்தி, காதுக்கு கேட்கிற சக்தி, காலுக்கு நடக்கிற சக்தி, வாய்க்கு பேசுற சக்தி, நாக்குக்கு ருச்சிக்கிற சக்தி, எவ்வளவு சக்தி ஒவ்வொன்றத்துக்கும் தேவைப்படுறது. அதுல பாருங்களோ, ஸ்தாவரங்கள்லாம் இப்படி போறது ஆகாரம், மிருகங்களுக்கு ஆகாரம் இப்படி போயிட்டு இருக்கு, மனுஷாளுக்கு ஆகாரம் இப்படி போயிட்டு இருக்கு. என்ன டிசைன் எக்ஸ் ஒய் இசட் வளர்ந்த மாதிரி இப்படி 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 இப்படி, இதுக்கு நடுவில் ஒவ்வொன்றதுக்கும் இது இப்படி போனாலும் வளர்றது, அது இப்படி போய் வளர்றது, இது இப்படி போய் வளர்றது, எப்படிதான் ஜீரணமாகறது நமக்கு தெரிய மாட்டேங்க. இத்தனை ப்ராசஸ், இத்தனை ப்ராசஸ். பச்சை மாமிசத்தையும் ரத்தத்தையும் சிங்கம் சாப்பிட்டு இருக்கு, அதுக்கும் ஜீரணமாகிறது. பசும்புள்ளையே சாப்பிட்டு இருக்கு, மாடும் மானும், அதுக்கும் ஜீரணமாகிறது. என்னெல்லாம் கிடைக்கிறதோ விதவிதமா தேடி தேடி சாப்பிட்டு இருக்கோம், நமக்கும் ஜீரணமாகிறது. எத்தனை ஆச்சரியம், இவ்வளவு சுவாமி நடந்துட்டு இருக்கார். நம்ம குழந்தையாருமே குழந்தைய வளர்க்கிறோம், கர்ப்பத்துக்குள்ள அது வளர்றதை பார்க்கணும், அந்த ப்ராசஸ், அந்த உடம்பு. ஒரு ஆணும் பெண்ணும் கூடுறா, அவ்வளவுதான், அந்த ஸ்பெர்ம் போய் சேர்றது, அதுலேருந்து ஒண்ணு கிளம்பி அதுக்கு ஒரு தர கண்ணு இதனோடு தானே. இது இவ்வளவு அழகா வளர்ந்து அதுக்கு ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்கிறது, அது கை காலெல்லாம் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கு, 10 மாசம் ஆனவன் அது வெளில வர்றது, என்ன அழகு. நம்ம பலத்தினாலையா உள்ளேன்னு வெளில போ அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளுற உள்ளேந்து ஒருத்தன் ஹலோ அப்படின்றான். மாட்டே அப்படின்றது கபிலாச்சாரியார் சொல்ற நன்னா இருக்கு. திருக்கீழெல்லாம் தள்ளி விட்டுடாதே, மக்கள் தோற்றக்குழி தோற்றுமைப்பாய்கொள் அப்படின்றார். திருக்குறுங்குடி நம்பிய பார்த்து ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் சொல்ற பயமா இருக்குப்பா, திரும்பி இந்த அம்மாவோட கர்ப்பத்துல போய் தள்ளி விட்டுடாதே, ரொம்ப டஞ்சனா இருக்கு இடம், காத்து கூட இல்லை, இடமே பத்த மாட்டேங்குது, கையை காலெல்லாம் இடுக்கி பிடிச்சின்னு படுக்க வேண்டியிருக்கு, ரொம்ப சமமா இருக்கு. அம்மா பாட்டுக்கு ஜாலியா கர்ப்பவதி கர்ப்பவதி ஐஸ்கிரீமை கொடுத்து விடுறா, நன்னா மிளகா பழ பஜ்ஜி எல்லாம் கொடுத்துறோம், அவளும் நல்லா வளர்ச்சி வலிச்சு வலிச்சு நன்னா முழுங்கிடுறா, கடைசியில எனக்கு எரியறது எனக்கு குளிர்றது அவளுக்கு கவலையே இல்லை. அவ படுத்துற பாடு அம்மா தான் படுத்துறவன பாடு, குழந்தை படுத்துல அழகா கை கூப்பிடுறான், போதண்டாப்பா சாமி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் வேண்டாம், கர்ப்ப வாசாதி துக்கம் அப்படின்றா குலசேகர ஆழ்வார். உலகத்தை எதிராக பெரிய துக்கம், முதல்ல இத்தனை துக்கத்துக்கு எங்க தெரியுமா ஆரம்பம், கர்ப்பவாசாதி துக்கம், இந்த கர்ப்பத்தை உட்கார்ந்து பாருங்க அங்கதான். ஆனா அந்த சமயத்தையும் பகவான் நம்ம கூட இருந்து காப்பாத்துறான், பரீட்சித் மகாராஜன் பாக்குறான் இல்லையா, அதனால பகவான் சொல்றான் சர்க்கானாம் ஆதி அந்தஸ்த மத்தியம் செய்த அகம் அர்ஜுன, எல்லாத்துக்கும் ஆதி அந்த மத்தியம் ஜனனம் மரணம் ஜீவிதம் எல்லாம் என்னாலே, யார் யாரோட சேரும் யார் எப்ப யார பிரியறோம் நமக்கு ஒன்னும் தெரியல, எத்தனையோ நமக்கு வேண்டப்பட்டவாளை பிரிஞ்சுட்டோம், ஆனாலும் எப்படி ஜீவிக்கிறோம், பகவான் கூட இருந்து ஜீவிக்க வைக்கிறான். வர்றதும் போகிறதும் இயற்கை, செத்த பணங்கள் அதை பார்த்து ஓன்னு சாக போற பணங்கள் அழருதுன்ற யுதிஷ்டன், நம்ம எல்லாம் சாக போற பணங்கள் நன்னா ஞாபகம் சரியா, நம்ம போய் பணத்தை பார்த்தா செத்த பணம், இது சாக போற பணம், என்னைக்கு எங்க எப்படி எது மூலமா யார் கூட தெரியல, ஆக மொத்தத்துல பணம் நடந்துட்டு இருக்கு, இதுல பணத்துக்கு பணத்துக்கு வேற சண்டை வேலை, நீயா நானு யார் முன்னாடி போக போறோம் தான் தெரியல, அதனால சர்க்கானாம் ஆதி அந்தஸ்த மத்தியம் செய்வாகம் அர்ஜுன. பகவான் சொல்றான் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரபதாமகம், அத்தியாத்ம வித்யா நிறைய வித்தைகள் சொல்றோம், ஆய கலைகள் 64 எல்லாம் சொல்றோம், நிறைய வித்தைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட், பா என்ன வித்தை வித்தை தெரிஞ்சவன் அப்படின்றோம், உலகத்தை இதை ரொம்ப விசேஷ வித்யை அப்படின்னா அத்தியாத்ம வித்யை, ஆத்ம வித்யை பிரம்ம வித்யைன்னு சொல்றோம் பாருங்க, இதுதான் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது, நான் ஆத்மானு உணர்றது, தான் ஆத்மான்னு தெரிஞ்சு இந்த பரமாத்மாவை அனுபவிக்கிற இந்த வித்யா இருக்கு பாருங்க, இதுதான் சத்தியம். அதனாலதான் சங்கரரை கொண்டாடுறோம், அதனாலதான் ராமானுஜர் காலில் விழுறோம், அதனாலதான் ராகவேந்திர போய் சேவிக்கிறோம், ஏண்டா அப்படின்னா ஆத்ம வித்யை தெரிஞ்சவா, அவளுடைய ஒரு பார்வையில இந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சுடுறது இல்லையா, அதனால பகவான் சொல்றான் ஆத்ம வித்யை. கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் போய் கேட்கிறான் ஆத்ம வித்யை பத்தி தான் கேட்கிறான், எங்க போய் கேட்கிறான்னா யம தர்மராஜனுடைய சம்யமினி பட்டணத்துக்கு போய் காத்திருந்து கேட்கிறான், மரணத்திற்கு அப்பால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, நமக்கு அந்த வார்த்தையே பயம், இத்தினூண்டு பிள்ள அழகா மரணத்துக்கு அப்பால் என்ன எனக்கு அதை சொல்லு, யம தர்மராஜ சொல்ல உனக்கு அந்த வரம் தரேன் இந்த வரம் தரேன் அதை தரேன் இது தரேன் ஒன்னு வேண்டாம், மரணத்துக்கு அப்பால் என் நிலைமை என்ன, நான் யார் எனக்கு அதை சொல்லு. விவேகானந்தர் எல்லாம் மரணத்தை சிந்தனை பண்ணாராம், நமக்கு அடுத்த மரணத்தை பார்த்தா அடி வைத்து கிடக்கிறது, மரணம்னா என்ன, ரொம்ப அழகா ஓம்காரானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் உண்டு, ரொம்ப அழகா பிரவச்சனம் எல்லாம் பண்ணுவார், ஜெயினி அவரோட ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ண முடியாது, சாவுன்னா என்ன செத்து பாரு தெரியும், நான் சிரிச்சுட்டே இருந்த ஒரு நாள் முழுக்க அதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுனா எப்படி சொன்னா புரியும், சாவு தெரியணுமா செத்து பாரு அப்ப தெரியும் அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றார், பக்தினா என்ன பக்தி பண்ணி பாரு தெரியும் அவ்வளவுதான், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அத்தனாளுக்கா பேசுவார், நிறைய திருக்குறள் கொட்டேஷன் எல்லாம் சொல்லுவார் ஓம்காரானந்த சுவாமிகள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு பெரியவாருடைய அந்த வே ஆஃப் அப்ரோச். அப்ப இந்த ஆத்ம வித்யை, இந்த ஆத்ம வித்யை தெரியணும் அப்படின்றார், அவ்வளவு அழகா நச்சிகேதன் கேட்க கடைசியில யம தர்மராஜன் அந்த ஆத்ம வித்யையை சொல்ற, பரமாத்மா உணர்ற வித்யை, தான் யாரும் தெரிஞ்சுக்கிற வித்யை, ஆச்சரியமா சும்மா இருன்றாரோட ரமண மகரிஷி. இப்ப ரமண மகரிஷி ரமணாசிரமம் போனோம்னாலே எல்லா சிரமமும் சிரமம்னு ஓடி போயிடும், ரமணாசிரமம் போனோம்னா இருக்கிற சிரமம் எல்லாம் இங்க நம்மளால இருக்க முடியாது, ஏன்னா இவன் மனசு தெளிவா இருக்கு, ஒரு சிரமம் நமக்கு வேண்டாம், சிரமம் எல்லாம் ரமணாசிரமத்தை விட்டு நம்மளை விட்டு ஓடி போயிடும், அவர் பாட்டுக்கு ஆத்ம வித்தியை தானே, எத்தனை ஃபாரினர்ஸ் அப்படியே மெடிடேஷன்ல உட்கார்ற, அவளுக்கு இந்த தியானம் ஆத்மா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரமணாசிரமம் வந்தா அவளுக்கு எங்கேந்து வர்றதுன்னா அந்த ஆத்ம வித்யை, அவர் பழகின ஆத்ம வித்யை இன்னி வரைக்கும் பசு நாய் காகம் வரைக்கும் ஆத்ம வித்யை பழகின பழகின்றிருக்கிற ஒரு இடம் ரமணாசிரமம். அது உள்ள போனாலே ஒரு ஆத்ம வித்யா, ஆத்மானா என்னன்ற ஒரு புரிதல் வேணும், படிச்செல்லாம் தெரிஞ்சுக்கப்படாது. நான் யார் தெரியணுமா, நேரம் ரமணாசிரமம் போங்க, சும்மா இருங்க, அவ்வளவுதான், சும்மா இருந்தேன்னா தானா புரியும். ஆத்ம வித்யை பகவான் சொல்லலாம், எல்லா வித்யைகளும் காட்டிலும் சிரேஷ்டமான ஆத்ம வித்யாக நான் இருக்கிறேன். அத்யாத்ம வித்யா வித்யானம் வாதக பிரவதாம் அகம், வாதம். ஆச்சரியமா நிறைய விஷயங்கள்ல வாதம் பண்ணுவோம். இந்த வாதங்களை மூணு விதமா பிரிக்கிறார், ஜல்பம் விதண்டா வாதம். நம்ம ரெண்டு சேர்த்து விதண்டாவாதம் விதண்டாவாதம் விதண்டாவாதம். ஜல்பம் அப்படின்றது எதிர்க்கிறதுக்காக பேசுறது, ஆச்சரியமா நியாயமா இல்லையா தன்னுடைய விஷயத்தை பலப்படுத்துறதுக்காக பேசுறது ஜல்பம். விதண்டா அப்படின்னா அவளை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகவே சொல்றது விதண்டா. மூணாவதான வாதம்ன்றது ஒரு தீர்மானத்துக்கு வரத்துக்காக பேசுறதா வாதம். விதண்டா வாதம் ரொம்ப சேர்ந்து வரக்கூடாது. பகவான் சொல்றான், ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து வாதம் பண்றோம் இல்லையா, பகவான் சொல்ற அந்த வாதமாக சர்ச்சைக்குரிய அந்த வாதமாக நான் இருக்கேன். வாதக பிரவதாம் அகம், அழகா சொல்றான். தர்க்கம் பண்ணிட்டு இருக்கானா, தர்க்கவாதம் அப்படின்னு, அது ஒரு ஸ்கில் இல்லையா. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி சொல்றதுக்கு ஒரு வாதம் அவசியமா இருக்கு. சங்கரர் வாதம் பண்ணார், மண்டல மிஸ்ரோட காண கிடைக்கிறது, சுவாமி ராமானுஜர் வாதம் பண்ணார், சுவாமி ராகவேந்திரர், அதாவது ஆரோக்கியமான வாதம். ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணி நீதியை நலனாற்றத்துக்காக பண்ணக்கூடிய நியாயமான வாதமாக நான் பிடிவாதம் இல்லை, புரிஞ்சுதா, இது பிடிவாதம் இல்லை. பகவான் பிடிவாதமாக நான் இருக்கேன்னு சொல்ல, வாதமாக இருக்கேன். அந்த வாதம் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்றதுக்கு அலசி ஆரஞ்சு இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு ஜோர வாத பிரதிவாதி அப்படின்னு இல்லையா, அந்த வாத பிரதிவாதம் பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார்னே ஒரு ஆச்சாரியன் உண்டு தென்கலை சம்பிரதாயத்துல காஞ்சிபுரத்தினுடையவர். பிரதிவாதி பயங்கரம்னு பேர் அவருக்கு, அவர் பேர் உண்மையான பேர் அன்னங்கராச்சாரியர், டைட்டில் பிரதிவாதி பயங்கரம். இவர் எதிர்க்க யாரோ வாதம் பண்றோம்னா பயப்படுவானா, இவர் என்ன சொல்லுவார் எப்படி சொல்லுவார் இதுக்கு என்ன எதிர்ப்பு சொல்ல முடியுது, ஆனா பிரதிவாதிக்கு இவரை பார்த்தா பயங்கரமா. அதனால அவர் பேரே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார்னு பேர். பெரியவாள்லாம் ரொம்ப அழகா வாதம் பண்ணுவா, ரொம்ப ஆச்சரியமா அந்த வாக்கு சாதுரியம் அந்த வாதம். சுவாமி ராமானுஜர், சங்கரர், நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள் இவர்கள்லாம் வாதம் பண்ணும்பொழுது அதுக்கு அடுத்து ஒன்னும் பேச முடியாது. ஆள வந்தார் இத்தினூண்டு பிள்ளையா அழகா ஒருத்தரிடத்துல வாதம் பண்ண போற, அந்த வாதம் பண்ற ஆக்கி ஆழ்வான்னு அவருக்கு பெயர். இந்த ஆக்கி ஆழ்வான் இவரோட வயசை பார்த்து அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட, நான் என்னடா வாதம் பண்றது பயல, சரி நீ எதையானும் உலகாயுதமா ஆமான்னு சொல்லி அதை இல்லேன்னு நான் நிரூபணம் பண்றேன்னுட்டார். சின்ன பிள்ளைதானே என்னத பேச போறதுன்னு நினைச்சுட்டார். ஒரு லௌகீகமா சூரியன் சுடுகிறது அப்படின்னு இவர் சொன்னா இல்லைன்னு மறுத்து பேசணும், தர்க்கவாதம் மாதிரி. உடனே இவர் சொல்லுடா கேளுடா பையல, அஞ்சு வயசு பிள்ளைக்கு என்ன தெரிய போறதுன்னுட்டார். உடனே இந்த யாமுனாச்சாரியன் அழகா பேசிட்டு, உன் தாய் மலடி இல்லை. இப்ப இவர் சொல்லணும், என் தாய் மலடி, எங்க அம்மா மலடி, எங்க அம்மா மலடி, நான் உட்காந்து சொல்ல முடியும், பிள்ள போய் அம்மா பார்த்து மலடி மலடி மலடினு சொல்ல முடியுமா, இவர் பார்த்தார் கேள்வி அபத்தமா இருக்க. ஒரு சொல்ல உண்டாய் மலடி இல்லை, தன் மாதா விஞ்சாவினா இல்ல எங்க அம்மா மலடி தான். இவர் பார்த்தார் இதுக்கு என்ன பதில் சொல்றது, இதுக்கு என்ன வாதம் பண்ண முடியும் விட்டுட்டார். உடனே அடுத்து ரெண்டாவது கேள்வி சொல்லிடுது, ராஜா சார்வபௌமா, ராஜா சார்வபௌமன், ராஜா சக்கரவர்த்தின்னு சொல்லிடுச்சு. இப்ப இவர் பிரதிவாதம் பண்ண, ராஜா சக்கரவர்த்தி இல்லைன்னு ராஜா கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அவர் சபையில உட்கார்ந்து, ராஜா சக்கரவர்த்தி இல்லைன்னா தலையை சீவிட மாட்டான். உடனே இவருக்கு திரு திரு முடிச்சார். மூணாவது கேள்வி இந்த குழந்தை கேட்டு கொடுத்து, மூணாவது கேள்வி பயங்கரமான கேள்வி, ராணி பத்திவிரதைன்னு கொடுத்து, பத்திவிரதை இல்லைன்னு சொல்லணும், எவ்வளவு பாடு பார்த்துக்கோங்க, ராணி பத்திவிரதை இல்லைன்னு சொல்லணும். இவர் பார்த்தார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பைத்தியகாரத்தனமா இருக்கு வாதம் அப்படின்னு சொல்ல. ஆனா எல்லாரும் சொன்னா இந்த குழந்தை ஜெயிச்சாச்சு, ஏன்னா இந்த ஆக்கி ஆழ்வானால நிறைய பேர் பாதிக்கப்பட்டவா இருக்கா, அவெல்லாம் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தா, இவன் எப்படா அப்ப கீழே விழுவான்னு. இன்னைக்கு இன்னொன்று ஒரு புள்ள தோக்கடிச்சு கொடுத்து, உடனே ராஜா பயம் வந்துடுது. தான் சக்கரவர்த்தியா இல்லையா, அவன் அம்மா மலடி இல்ல அவம்பாடு. ராஜா கதை விட பெரிய கவலை, ராணி பட்டிவிரதையா இல்லையா, பெரிய டென்ஷன் ஆச்சு. பட்டிவிரதையா இல்லையான்னு டென்ஷன் வரப்படாது, அதுவும் சபையில கேட்கப்படாது, அதுவும் ராணிய பத்தி. ஊர் என்ன சொல்லுவா, ராணி கதை விட டென்ஷன் இதுபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடும். நம்ம மனுஷன் நல்லவர், பாக்குற பார்வையே சரி கிடையாது, இஷ்டத்துக்கு யோசிப்பா. கடைசியில் ராஜா கேட்டுடான், இதுக்கெல்லாம் அவர் ஒன்ன கேள்வி கேட்டிருந்தா நீ என்ன பதில் சொல்லி அதை சொல்லு அப்படின்னு. உடனே இந்த பிள்ளை பேசுறது, உண்டாய் மலடி இல்லை அப்படின்னா மலடின்னு சொல்லணும். அதுக்கு சொல்றது தனி மரம் தோப்பாகாதுன்னு ஒரு வச்சனம் உண்டு. ஆத்துல ஒரு தென்னை மரத்தை வச்சுட்டு என்றாவது பெரிய தென்னந்தோப்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்லுவோமா, கிடையாது. சாஸ்திரப்படி குறைஞ்சபட்சம் 10 பிள்ளைகள் பெத்தா தான் தாய் அப்படின்னு சொல்றது. இந்த காலத்துல யாரும் தாய் இல்லை, யாரும் தந்தை இல்லை, எல்லாரும் மலடி தான், எல்லாரும் மலடன் தான், குறைஞ்சபட்சம் 10. அதனாலதான் கிருஷ்ணன் 16108 ஸ்திரீகள் இடத்துலயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 குழந்தைகள் பெத்தான் சாஸ்திரப்படின்னு காண கிடைக்கிறது. குஜராத்ல எல்லாருமே கிருஷ்ண வம்சம் தான் போல இருக்கு. 116108 பேர், ஒரு ஆளுக்கு 10 பேர் கனெக்ட் பண்ணி பாருங்க. 10 குழந்தைகளை பெற்றாதான் அவன், அதனால இவர் சொல்லிட்டார், இவரோட தாய் 10 குழந்தைகளை பெற்றுக்கிற, அதனால அந்த ஆட்சியாளனுடைய அம்மா மலடி. அவன் மூச்சு விட்டான், அப்பா அட பரவாயில்ல, எங்க அம்மா பேர் கிட்டு போகல அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அவனுக்கு அந்த தன்னை தத்தெடுத்தாளோ அப்படின்னு பயம் வந்துடுச்சு. அடுத்து ராஜா சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லணும், சார்வபௌமன் அப்படின்னா பூமியை முழுக்க யார் ராஜ்ய பரிபாலனம் பண்றானோ அவனைத்தான் சார்வபௌமன் சக்கரவர்த்தி எம்பரர்னு சொல்லுவோம். கிங் வேற, எம்பரர் வேற, சார்வபௌமன் எம்பரர். இந்த குழந்தை சொல்லிட்டு இத்தோண்டு ஒரு ராஜ்யத்தை ஆள்றவன்லாம் சார்வபௌமன் கிடையாது. சார்வபௌமன் சில பேர் தான் சொல்ல முடியும், தசரத சக்கரவர்த்தி, அம்பரீஷ சக்கரவர்த்தி, பரீட்சித் ராஜா. அதனாலதான் என் ராஜ்யத்தை எங்கேயுமே இருக்கப்படாதுன்னு சொல்றான். ராமன் பகவான் ராமன் இவாள்லாம் மட்டும்தான் சார்வபௌமன். அலெக்சாண்டர் கூட சார்வபௌமன் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒருத்தன் கண்ட்ரோல்ல இருந்தா தான் அவன் சார்வபௌமன். பிரித்து மகா சக்கரவர்த்தி சார்வபௌமன். அதனால ராஜா இத்தூண்டு ராஜ்யத்தை ஆள்றான், அதனால இவன் சக்கரவர்த்தி இல்லை. ராஜாவுக்கு எல்லாருக்கும் அடுத்த டென்ஷன் இதுதான், 3வது ராணி பத்திவிரதையா இல்லையா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டா ராணிய. ராணி கையை கூப்பிண்டா குழந்த, உன் வார்த்தையில தான் ஊர்ல எம்மரியாதை இருக்கு. இப்பயே ராஜா ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டார், பக்கத்துல ஒரு தொடையை இடிச்சுன்னு உட்காந்து தொடையை எப்படி வச்சுட்டாருடா குழந்த பார்த்து செய்யணுட்டா. குழந்தை அழகா சொன்னா, ஒரு ஸ்திரீ உற்பத்தி ஆகிறதுல இருந்து அவளுடைய சரீர வளர்ச்சியிலேருந்து எல்லாமே பகவானுக்கு தெரியும். அவளுக்கு அவனுக்கு தெரியாம இது நடக்க போறதில்ல. அது இல்லாம மந்திர வகைகள்னால தேவர்கள்லாம் அவளை தீன்றான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் இடுப்புல எல்லாம் கட்டுறோம் பாருங்க, கல்யாண சமயத்து இடுப்புல முஞ்சிப்புலாம் கட்டணும் தெரியுமா, மந்திர வகைகள்னால தேவர்களுக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி நிறைய உண்டு சாஸ்திரம். அப்ப ஏற்கனவே இவள் தேவர்கள் நாராயணனுக்கெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்டவள், அதனாலே பாதிவிரதம் உடையவள் தான், அதனாலே பதிவிரதை இல்லை. ராணி ஓடி வந்து என்னை ஆள வந்தீரோன்னு கட்டின்றான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆள வந்தார்னு திருநாம். பகவான் சொல்றான், இந்த மாதிரி வாதமாக நான் இருக்கிறேன். மகாத்மாக்கள் ஜெயிக்கிற அழகே தனி. சங்கர பேசுற வார்த்தைகள் பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன். பகவான் சொல்றான், இந்த மாதிரி நியாயமான லோகத்தை நல்வழிப்படுத்தும்படியான வாதமாக நான் இருக்கிறேன். ஜீவனுடைய ஆதி அந்தம் மத்தியமா நான் இருக்கேன். வித்தைகள் அத்தியாத்ம வித்யாவா இருக்கேன். வாதக பிரபதாமக, அழகா எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி லோகத்தை தர்மத்தை நிலநாட்டும்படியான வாதமாக நான் இருக்கிறேன் அப்படின்றார் பகவான். அடுத்த ஸ்லோகம் சொல்றார், அக்ஷராணாம் அக்ஷராணாம் அகாரோஸ்மி பந்தக சாமாசிகஸ்ய அகமேவாட்சய காலக தாதாகம் விஸ்வதோ முக. பகவான் சொல்றான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதான் இதுக்கு அர்த்தம். அக்ஷராணாம் அகாராஸ்மி அப்படின்ற அகாரோஸ்மி, அக்ஷரங்கள்ல அகாரக விஷ்ணு வாசகன்னு சொல்லுவான். ஆன்ற எழுத்து விஷ்ணுவை குறிக்கும், கேன்ற அக்ஷரம் பிரம்மதேவனை குறிக்கும். காயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினா, இவா கேன்ற பிரம்மாவும் எல்லாத்துக்கும் ஈசன் சொல்லும்படியான சிவபெருமானும் பகவானுடைய சரீரத்திலேருந்து வந்ததுனாலே பகவானுக்கு கேசவன்னு ஒரு திருநாமம்னு ஹரிவம்சத்துல காளிதாசன் சொல்றான். ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அகாரக விஷ்ணு வாசக, அதுதான் அப்படியே ஆரம்பிக்கிறார் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். கடைசியில் ஆதி பகவன் திருக்குறள் ஒரு அப்பான் பேர் வச்சுட்டாரோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆதி பகவன்னா ஆதி மூலம்னு அர்த்தம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் எப்படி அகாரமோ அது போல ஆதி பகவனே உலகத்துக்கெல்லாம் ஆதி. அகாரக விஷ்ணுவாசகன் பகவான் சொல்றான், அக்ஷராணாம் அகாரோஸ்மி. எந்த எழுத்தானோ கடைசியில நான் தான் ஆரம்பிச்சேன். எப்படி வேணா போகும், கடைசியில அந்த அகாரம் இதுதான் எழுத்துக்களுடைய ஆரம்பம். இனிமேல் எங்க ஏவை பார்த்தாலும் ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆதி மூலம், சரியா? அக்ஷரமாக பகவான் சொல்றான், நான் இருக்கிறேன். அக்ஷராணாம் அக்ஷராபியாசம், குழந்தைகள் அக்ஷராபியாசம் பாருங்கோ தெய்வம். அதனாலதான் ஓம் எல்லாம் எழுத வைக்கிறோம், அத்தனை அழகா பகவன் நாமத்தை எழுத வைக்கிறோம், அத்தனை விசேஷம். அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்த சாமாசிகஸ்ய ச. ஆச்சரியமா துவந்த சாமாஸ்மி அப்படின்ற பகவான் சாமாசிகஸ்ய. இது வந்து ஒரு உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இலக்கணம் மாதிரி வச்சுக்கோங்களேன், நமக்கு பெருசா தெரிய வேண்டாம். அந்த துவந்த சுவாமாசிகசிய பகவான் இருக்கேன் அப்படின்னு தான். அகமேவாட்சய காலக, எல்லாத்தையும் அழிக்கிறதுல காலமாக இருக்கிறேன். காலம் எல்லாத்தையும் அழிச்சுடுறது பாருங்க, உலகத்துல கணக்கு முன்னாடி வர்றது பகவான் சொல்ல கணக்கு செய்கிறத நான் காலமா இருக்கேன்றான். இந்த இடத்த சொல்றேன், உலகத்துல அதுவும் சாஸ்வதம் இல்லைன்னு காலம் எல்லாத்தையும் கொண்டு போயிடும், உலகத்தையே கொண்டு போயிடும். ஒண்ணுமே இல்லையே பிரளயத்துல, ஒண்ணுமே இல்லையே. அதனாலதான் காலம் நல்ல மருந்து, காலம் பதில் சொல்லும் ஒரு வார்த்தையை சொல்லுவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலம் வரும் காத்திருந்தோம். எல்லா விஷயத்துக்கும் முண்டி அடிச்சுட்டு இப்பயே பண்ணணும் யோசிக்கப்படாது, காலம் வரும் காத்திருக்கணும். பஞ்சபாண்டவர்கள் காத்திருந்தா இல்லையா, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் வனவாசம். காலம் பதில் சொல்லும், எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் காலம் மாத்தி விட்டுடும் தெரியுமா. ஒரு பொருளை இழந்த உடனே தான் துக்கம், போக போக பழகி போயிடும். ஆத்துல யாராவது போனானா ஒரு 10 நாளைக்கு பாவமா இருக்கும், இருந்தா பெரிய விஷயம். 10 நாளைக்கு அவாத்துல பாவமா இருந்தான்னா பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடும் அவாவா காரியத்தை. பணம் இருக்கும்பொழுது காசிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு வாத்தியார் எடுப்போம்னு கேட்டு சாப்பாட சொல்லிடும். இது இன்னும் எடுக்கவே இல்லை, அதுபாடி தேமேனு ஓரத்துல கிடக்கிறது. ரொம்ப வேண்டப்பட்டவாதான், யாரோ இல்லை. ஆனா அதை பணத்தை கொண்டு ஆத்துல போட்டுக்க போறோம், நம்மளோட இருந்து மாரடிச்சிடும், அப்ப போய் நம்மள மாரடிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். காலம் எவ்வளவு பெரிய துக்கத்தை மாத்திடுறது, எத்தனை விஷயங்களை காலம் அப்படியே இளமை சொல்றோம். திரும்பி பாக்குறதுக்கு ஐயோ வயசாயிடுதே, எல்லாம் நினைச்சு போயிடுதேன்னு பயம் வருது, முடி உதிர்றதே அப்படின்றோம். குழந்தைக்குன்னு இருந்ததே இப்பதான் சமத்தா ஏ பாரா பொல்லு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 25 வயசு உனக்கு அறிவே இல்லப்பா அப்படின்றது. நம்ம தான் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்தா டெய்லி ஹோம்ஒர்க் எழுத வச்ச அம்மா, அம்மாவுக்கு ஒன்னும் புரியறதே இல்லை. போமா எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியில ஏறலன்றான். இது 20,000 ரூபாய் அம்மா சொல்லி கொடுத்துருக்கான், இது 25 வயசு ஆயிடும் அம்மா கறிதே இல்லைன்றது. அதையும் கேட்டு சந்தோஷப்பட்டு என்ன பண்றது, ஒன்ன பெத்தன் இல்லையா, அவ்வளவுதான். பெத்த வயசுல பரண்டையத்தான் வச்சு நல்லா கட்டிக்கணும், அப்பயாவது பத்தி வருதா பாக்கணும், அவ்வளவுதான். காலம் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறது, நம்முடைய அகம்பாவம் பலம் செல்வம் என்னென்ன மூத்தியை கொண்டு போயிடுற, கூட இருக்கலாம் கொண்டு போயிடுறது. பகவான் சொல்றான், அத்தனை ஆச்சரியா, அகமேவாட்சய காலக தாத்தாகம் விஸ்வதோ முக. ஆச்சரியமா, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய எல்லை இல்லாத காலமாக நான் இருக்கேன்பா. விராட் ஸ்வரூபனாக எல்லாத்தையும் காப்பாற்றவனும் நான் தான், எல்லாத்தையும் காப்பா தாத்தா தான், பெரிய தாதாவா அப்படின்னு எல்லாத்தையும் அடக்கி ஆடுறேன். பகவான் சொல்றான், நான் தாத்தா, எல்லாத்தையும் காக்கக்கூடியவன் நான், நான் தான் ரக்ஷகன். சுவாமி சொல்ற, நான் காப்பாத்துறேன், எல்லாத்தையும் காலமாயிருந்து அழிக்கிறதும் நான் தான், அத்தனையும் இருக்கும் பொழுது காப்பாற்றவனும் நான் தான், சுவாமி தான் காப்பாத்திருக்க. எத்தனை சந்தர்ப்பத்துல உசிரை விட்டுடலாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் போதும், எவ்வளவுலாம் யோசிச்சிருப்போம், ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்தி 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 இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். தாத்தக அகம், பகவான் சொல்ற, நான் தான் தான் காப்பாத்துறேன். உள்ளுக்குள்ளே இந்த துக்கம் வரும்பொழுது இல்ல இதுவும் கடந்து போகும், இந்த நிலை மாறும் அப்படின்னு ஏதோ ஒரு டிரைவிங் போர்ஸ் நம்மளை தள்ளிட்டு விடதே, ரொம்ப வேண்டப்பட்ட அப்பா அம்மாவை இழக்கிறோம், அண்ணா தம்பி இழக்கிறோம், கணவனையோ மனைவியோ குழந்தைகளையோ சமயத்தை தோணும். இத்தனை இழந்துட்டு எதுக்கு ஜீவிக்கணும் தெரியலையே. ஏன்னா ஜீவிக்கணும்னு பிடிச்சு வச்சிருக்கிறது நம்முடைய ஆசைகளோ மற்றதோ பகவான் பிடிச்சு வச்சிருக்கான். இரு இருந்தா என் உற்சவம் பார்க்கலாம், என் கூட ஆராட்டுக்கு நடக்கலாம், என்னுடைய வேட்டையை பார்க்கலாம், என்னுடைய கடிசர்க்கரை யோகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா தங்கமே இல்லாம இருக்கலாம், திடீர்னு தங்கமா மாறுறதை நீ பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும், நான் தங்கமான பிறகுதான் பார்த்தேன் பத்மநாபர், தங்கமானவரா தான் பார்த்தேன், தங்கமே இல்லாத பத்மநாபர், தங்கம் அந்த பத்மநாபர், அது இப்ப கடிசர்க்கரை பல பல பலன் ஜொலிக்கிற பத்மநாபர், உசிரோட இருந்தா தானே இதெல்லாம். நீ பகவத்கீதை கேட்கிறோம், நான் இது கேட்கறது உயிரோட இருக்கணும் இல்லையா. அப்ப பகவான் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கான், ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறத விட அவன் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கான். ஆசைப்பட்டா காத்தால எழுந்துக்கணும், சுவாமியே எழுப்பி விடுறாரு எழுந்துடுறோம் அவ்வளவுதான். பகவான் சொல்றான் எல்லாத்தையும் காக்கக்கூடிய தாத்தாகம் விஸ்வதோ முக்ககர், எல்லா பக்கமும் முகம் வச்சுண்டு விராட் ஸ்வரூபனா இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறவன் நான் தான் அப்படின்றான். அடுத்து பகவான் சொல்றான் மிருத்யு சர்வஹரச்சாகம் உத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீராட்ச நாரீனா ஸ்மிருதிர் மேதா திருதிக்ஷமாக. பகவான் சொல்ல எல்லாத்தையும் அழிக்கிற மரணம் நான் தான், மரணம் பகவான் சொல்ல மரணமும் நான் தான். தைரியம் வேணும், இதுதான் இந்து தர்மம். எல்லாமே பகவத்ஸ்வரூபம், என்ன வேணா நடக்கிற நெகட்டிவோ பாசிட்டிவோ இதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டப் தான். ஆனா இது லோகத்தினுடைய ஸ்வபாவம், சுனாமியும் என்னாலதான் திடீர்னு பொங்கறது, பெரிய நேச்சுரல் கலாமிட்டி, கேதார் அடிச்சத 2013 வெள்ளம், கேதார் பத்ரி அது அடிச்ச வெள்ளத்தினுடைய பாதிப்பை இப்ப பார்த்தாலும் எப்பா அப்படின்னு இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கிற மரணம், உலகத்துல எந்த ஜீவனும் தப்பிக்க முடியாத மரணம், தப்பிக்கணும்னா மோட்சம் ஒண்ணுதான் வழி. எத்தனையோ பெரிய பெரியவாளே அழிச்சுட்டு போயிடுத்த, பீஷ்மரியே அழிச்சுட்டு போயிருக்கு, எத்தனை பெரியவா இல்ல, விவேகானந்தர் கண்முன்னு இல்லையே, எத்தனை பெரியவ மரணம். பகவான் சொல்ற அந்த மரணமும் நான் தான், சர்வஹரச்சாகம். பயமா இருக்கும், பயப்பட வேண்டாம், ஐயா மரணம் வருது, மரண ஹரி வராது, அவ்வளவு. மிருத்யு சர்வஹரச்சாகம் உத்பவச்ச பவிஷ்யதாம், எல்லாத்துக்கும் இனி உண்டாக போறது அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நமக்கு தெரியாம நம்ம கொள்ளு பேரன், நம்ம குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்றது மட்டும் நம்ம பார்க்கணும், அது வளர்ந்து அதுக்கு ஒரு கல்யாணமாயி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து வம்சபிருத்தியாக போறது பாருங்க, அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்முடைய வம்சத்தினுடைய காரணமும் நானே, முதலும் நானே முடிவும் நானே, தொடக்கமும் நானே அழிவும் நானே. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தா நான் தான், ஆதி காரணம் நான் தான், எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவன் நான் தான். சர்வத்தையும் மரண மிருத்யு சர்வஹரச்சாக அபகரிக்கிறதுல ரொம்ப வசதியான இது மரணம் தான், மரணம் தான் எல்லாத்தையும் அபகரிச்சு விடுறதோ நம்ம கிட்ட இருந்து. அதனால மிருத்யு சர்வஹரச்சாகம் உத்பவச்ச பவிஷ்யதாம். அடுத்த நீதி ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும். இதுவரைக்கும் எல்லாம் கவனிச்சுட்டு பாருங்க, பகவான் இந்த மேல் டாமினேஷனாவே பேசிட்டு வர்றாரு, சங்கரன் ஸ்கந்தன் சிங்கம் பக்ஷி எல்லாம் மேல் டாமினேஷன், மேல் டாமினேட்டிங் வேர்ல்டு அப்படின்னு காலகட்டத்தில் இந்த ஸ்ரீ சுதந்திரத்தை பத்தி பேசுறவா எல்லாம் மேல் டாமினேட்டிங் வேர்ல்டு அப்படின்னு எல்லாம் இஷ்டத்துக்கு ஆணாதிக்க உலகம் அப்படின்னு பகவத்கீதை இது வரைக்கும் பாருங்க, ஆணாதிக்கம் தான் பேசிட்டு இருக்கான் சுவாமி. யமன் நான் தாண்டா, இங்கேயாவது பெண்மையை பத்தி ஒரு பேச்சு வருதா, நான் தான் சரஸ்வதி சொல்லப்படாதா, கங்கா மட்டும் சொன்னார் நதின்ற அர்த்தத்துல, பெண்ற அர்த்தத்துல இல்லை. சரியா, நம்ம தேவதையா கொண்டாடுறதுனால கங்கா மாதா, பகவான் சொல்றான் நான் நதினு சொல்லிட்டான், தேவதைகளுள் நான் கங்கைன்னு சொல்லல. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் சேர்த்து வச்சு, ஏண்டா புருஷனா பிறந்தோம் வெக்கப்பட்டு நாக்கப்படுங்கன்னு சாகரா மாதிரி சொல்ற சுவாமி. ஸ்ரீ ஜென்ம பரம பவித்திரமானதுன்னு பேசுற கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனா ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாக, ஸ்ரீகளுடைய பிரபாவமா பகவான் சொல்றான் கீர்த்தி. ஸ்ரீகளுக்கு ஒரு கீர்த்தி உண்டு, புருஷன் ரொம்ப பாவம் தெரியுமா, இங்கேயாவது புருஷன் போய் பொண்டாட்டி டார்ச்சர் பண்றான் கேஸ் கொடுத்துட முடியும் சொல்லுங்க, வெள்ள வாயை திறந்து அழுது சொல்ல முடியும் சொல்லுங்க, கைகொட்டி சிரிப்ப, கைகொட்டி சிரிப்பா, அதுக்கு ஒரு விலை கூட கிடையாது, ஐயோ பாவம் அழறானேன்னு. பொம்பளை ஹூ அப்படின்னு மூக்க சிந்தினா போச்சு. போன்ல அம்மா அப்படின்னா போச்சு. என்னடி ஆட்டுக்கான படுத்தான் அடுத்துக்கே எவ்வளவுதான், கீழே விழுந்தியா அடிபட்டுதா அதெல்லாம் கிடையாது. ஆட்டுக்கார படுத்தாதான் திட்டினாரு அந்த மனுஷன் எனக்கு தெரியும் ஆரம்பத்துலயே. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சு, இதுவரை இவாளதான் செலக்ட் வேற பண்றோம். என்னமோ நாங்களே போய் காலில் விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் செஞ்சுனா மாதிரி இல்லை சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். அது ஒரு அழுக அழுதுடன் ஒன்னே புருஷன் டார்ச்சரா அவ்வளவுதான். யார் பாக்கியவான் யார் பாக்கியவதின்னு தெரியுது. அந்த கீர்த்தி அவளால ஜெயிக்க முடியாம திரௌபதி பண்ண சபதத்தை ஜெயிச்சு காட்டினா பாருங்க. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம், யுத்தம் வந்து துச்சாரம் ரத்தத்தை எடுத்து தலையில தடவவே நான் தடவி காட்டினாளா இல்லையா, இந்த பழந்தானா இல்லையா. ஒருத்தி இத்தனைக்கும் அவ யுத்தத்துக்கு போகல, அவ கையில ஆயுதம் எடுக்கல, அவ ஸ்பெஷல் டெக்னிக் எதுவும் பண்ணல, அவ ஸ்பெஷலா பிரார்த்தனை பண்ணல, சபதம் பண்ணிட்டு விட்டுட்டா. எல்லாம் நடந்தது, எப்பேற்பட்ட கீர்த்தி. ஒரு ஸ்திரீ நினைச்சான்னா நடக்கும். அதனாலதான் ஸ்திரீகள் அப்படி விசேஷமா வச்சிருக்கு சனாதனமான தர்மம். கீர்த்தி கொண்டாட்டிய இழந்த புருஷன் நீங்க பாக்குற ரொம்ப கஷ்டம், தனியா இருக்க முடியாது. ஆனா கணவனை இழந்த பெண்கள் ஜெயிச்சு வாழறத கண் கொண்டு பல ஊர்களில் சத்தியமா பார்க்க முடியும். அந்த பிளெக்சிபிலிட்டி, எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலம். தர்மம் நின்று இருக்கிறதா ஸ்திரீகள்னாலதான், புருஷாவளால இல்லை. தர்மத்துக்கு அஸ்திவாரம் யாருன்னா ஸ்திரீகள் தான். இந்த கீர்த்தி ஆச்சரியம். பகவான் சொல்றான், பெண்களுடைய கீர்த்தியாக அவளுடைய அந்த வெற்றி வரும் திறமையாக நான் இருக்கேன். கீர்த்தி ஸ்ரீ ஐஸ்வர்யம்னா பெண்கள் தான். ஐஸ்வர்யம் வீடே ஐஸ்வர்யமா இருக்குன்னு ஆட்டில் பெண் இருக்கான்னு அர்த்தம். பேச்சுலர் வீட்டுலாம் போயிட முடியும், பேச்சுலர் ரூம்ஸ் போகணும்னா மனசெல்லாம் திடப்படுத்திட்டு குப்பை தொட்டிக்கு ஈக்குவலா இருக்குன்னு நினைச்சு நீங்க போகணும். அவ்வளவு தைரியம் இருந்தா போகலாம். அந்த ஜீன்ஸ் பேண்ட் எத்தனை நாள் அங்க தொங்குறதே தெரியாது. இந்த ஜீன்ஸ் பேண்டை கடைசியா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோச்சானும் தெரியாது, எத்தனை வாட்டி போட்டு இருக்கானும் தெரியாது. ஆனா ஜம்மனு போயிட்டு இருப்பான். அதே ஒரு ஸ்திரீ இருக்கானா அது வாசல்ல இருந்தே தெரியும், இந்த கோலத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு அதையும் சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. ஏதோ அந்த காலத்தினால கொஞ்சம் அந்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், நாங்களாம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு முந்தினப்பட்டாள். ஆனாலும் அந்த ஸ்திரீகள் இருந்தா ஒரு ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கத்தான் செய்யாது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால பகவான் சொல்றான், கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச வாக்கு சாத்துரிய அம்மா, அன்னைக்கு அந்த கல்யாணத்துல அவா இப்படி சொன்னா என்ன ஞாபகம், இந்த வாக்கு சாதுரியம். ஆதிகார மடக்கறது மகா கெட்டிகாரம். எதை சொன்னாலும் சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கணும், அவருக்கே மறந்து போயிடும். நிஜமாவே நம்ம இப்படிதான் பேசணுமா, இல்லாடி நாமளே இப்படிதானே ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவார். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனாம் ஸ்மிருதி, அநியாயத்துக்கு ஞாபக சக்தி, அநியாயத்துக்கு ஞாபக சக்தி. எந்த விஷயம் ஆனா இந்த ரசத்துல உப்பு போடனா இல்லையா மட்டும் மறந்து போயிடுவா, போட்ட மாதிரி இருந்தது போடலையான்னு நம்ம சொல்லுவோம். உப்பு இல்லேன்னு அடிச்சு பேசுவோம், உப்பு நான் போட்டேன் கம்மியா இருக்கும்னு சாப்பிட்டுட்டு ஆமா கொஞ்சம் குறைவா இருக்கு, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான், உப்பு போடலேன்னே ஒத்துக்க மாட்டான். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீனா ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமா மேதா விலாசம். எத்தனை ஸ்திரீகள் உருப்படாத புருஷனை வச்சிருந்து பூசி முழுகி குழந்தைகளை மேல கொண்டு வந்திருக்கா, கண் கொண்டு நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில். இந்த குழந்தைகளை கொண்டு வர விதம் பெரிய கணவனுக்கு ஒண்ணு புத்தி சாதுரியம் இருக்காது, பெருசா சேமிக்கிற ஒரு சக்தி இருக்காது. ஆனா அவனையும் வச்சுண்டு அப்படியோ பூசி மொழிகி குடும்பத்தை அழகா நடத்திட்டு போவார்கள் ஸ்திரீகள். அவர்களுடைய அந்த திருதி அந்த க்ஷமா மேதாவிலாசம் திருதி ஆச்சரியமா பொறுமைன்னு காண கிடைக்கிறது. ஸ்திரீகளுக்கு நிறைய பொறுமை இருக்கு. புருஷா பண்ற அட்ராசிட்டிக்கெல்லாம் ஆளாளுக்கு டைவர்ஸ் கொடுத்தா இன்னைக்கு எல்லாருமே ஃபோர்ஸ்டு பேச்சுலரா தான் இருக்கணும். எத்தனையோ புருஷாவில் பொறுத்துண்டுதானே ஸ்திரீகள் வாழ்ற கண் கொண்டு நம்ம பார்க்கிறோம். எத்தனை கஷ்டங்கள், குழந்தைகள் என்னெல்லாம் பாடுபடுத்துறது, கொண்டு முதியோர்களத்தை விட்டுடுறது அம்மாவெல்லாம் வயசாயிடுது பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. அப்ப கூட அந்த பிள்ளைக்கு நன்னா இருக்கட்டும்னு பால் பாயசம் பண்ணி கொடுத்தா ஒரு அம்மா எனக்கு. நான் சொன்னேன் இது பாயசம் மாதிரி இல்லை பாய்சன் மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. ஒரு முதியோர்களத்துக்கு போனால் ஒரு பாட்டி எனக்கு பாயசம் கொடுத்தா, நான் கேட்டேன் என்ன விசேஷம் பாட்டி அப்படின்னு. பிள்ளையாண்டானுக்கு பிறந்த நாள் கொண்டு வந்து விட்டுட்டான், என்னென்ன வார்த்தை எல்லா வார்த்தையிலும் திட்டலாம். நான் பாய்ச்சி குடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சொன்னேன் பிள்ளையாண்டான பிறந்த அப்படியே வச்சேன். ஏன் அப்படின்னா இது பாயசமா இல்ல எனக்கு பாய்சனா இருக்கு அப்படின்னு. அவன் நல்லவன் தான், என்னமோ அவனுக்கு என்னால கஷ்டம், அப்ப கூட அவனை விட்டு கொடுக்கல. என்ன அதுதானே இந்த ஸ்திரீ திருதிக்ஷமாக அந்த பொறுமை. எத்தனை விஷயங்கள்ல பொறுமையா இருக்கா ஸ்திரீகள். பத்து பேருக்கு முன்னாடி பலாறு அரையிற கணவன், எல்லாரும் முன்னாடி அசிங்கமா கேவலப்படுத்துற புருஷன், வாழ்க்கையில் எவ்வளவு கட்டுப்படுற பிறந்தவொடனே அப்பா அம்மா, அப்புறம் அண்ணா தம்பி, அப்புறம் புருஷன், அப்புறம் அது பெற்றது, அப்புறம் அதுங்க பெற்றது, பேரன் பேத்தி வரைக்கும் பாட்டுக்கு அந்த பாடுபடுத்துறது உருட்டி மிரட்டி. ஒரு சுதந்திரம் இல்லையே. இத்தனையும் தாண்டி சமையல் கூட அடுத்தவாளுக்கு பிடிச்சதுதான் சமைக்க வேண்டியிருக்கு, அவளுக்கு எனக்கு இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கு சமைக்கிறேன். ஒரு நாள் சமைச்சிட முடியும் வீட்டில், உடனே யாரும் சாப்பிட மாட்டார், அவா இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பான். ஆனா இந்த கீர்த்தியோட இவ்வளவு பிரபாவம், இந்த ஸ்திரீகளோட இத்தனை பிரபாவமா பகவான் இருக்கேன். கீர்த்தி ஸ்ரீவாச்ச நாரீனாம் ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாக. அனசுயா தேவி, சீதா தேவி, மண்டோதரி தேவி, ஆண்டாள், மீரா, நினைச்சதை சாதிச்சுட்டா இல்லையா வாழ்ல. கோபிகைகள், கிருஷ்ணனுடைய பத்னிகள், ருக்மிணி பிராட்டி, சுத்வா குணானு புவன சுந்தரா. கிருஷ்ணன் தன்னை வந்து தூக்கிட்டு போகும்படியா பண்ணிட்டாள். இவ பாட்டுக்கு இருந்த இடத்துல ஒரு கடிதாசி எழுதிட்டு, சுத்வா குணானு புவன சுந்தரா. அந்த காலத்துல சத்தின்னு ஒண்ணு உண்டு, உடன்கட்டை ஏறுதல். என்ன தைரியம் ஒண்ணு தெரியுமா, அப்படியே போய் உட்காந்துப்பா கணவனுடைய சிதையில எரியும் போது இவ பாட்டு உசுரோட போய் உட்காந்துருப்பா. இதெல்லாம் ஸ்ரீகளுடைய விசேஷம். பகவான் சொல்றான், ஸ்ரீகளுடைய கீர்த்தியாக, ஸ்ரீயாக, வாக்காக, ஸ்மிருதியாக, மேதாவாக, திருதியாக, சமாவாக நான் இருக்கிறேன். ஸ்ரீகளுக்கு இவ்வளவு தெய்வீக குணங்களாக நான் இருக்கிறேன் அப்படின்றான் கண்ணன். எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதுல மரணமா இருக்கேன், இனிமேல் உற்பத்தி ஆகத்துக்கெல்லாம் காரணமா நான் இருக்கேன். ஸ்ரீகளிடத்துல கீர்த்தி, வாக்கு, மேதாவி, அவளுடைய ஞாபக சக்தி இத்தனையுமாக நான் இருக்கிறேன். அந்த காலத்துல இன்னைக்கும் சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் சாஸ்திரத்துல சந்தேகம் வந்து ஆட்டுக்காரிய கேட்பா, கரெக்டா சொல்லுவா. எத்தனையோ பேர் நான் ரொம்ப அழகா பார்த்துருக்கேன், ரொம்ப விசேஷமா இருக்கும். சங்கரரே பதில் சொல்ல முடியாம தனர்றாரோன்னு ஆச்சரியமா, எத்தனை ஆச்சரியமா இருக்கு. கணவனுக்காக அவள் வாதாடுறா அப்படின்னு காண கிடைக்கிறது இல்லையா. அப்ப அத்தனை விசேஷம், ராவணனால நெருங்க முடியலையே சீதையே, சீதையுடைய பலத்துல தோத்து போயிட்டானே ராவணன், அவளை தூக்கிட்டு தான் போக முடிஞ்ச ஒழிய அவனால அவளை அடைய முடியலையே. சாவித்ரி யம தர்மராஜாவையே பிடிச்சு நிறுத்திட்டா இல்லையா, அழகா மீட்டு கொண்டு வந்தா இல்லையா. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். மதாலசா, குழந்தைகள் எல்லாம் நீ நிரஞ்சனன்னு சொல்லி வளர்த்த அம்மா, அஞ்சு வயசு பிள்ளைய சமேபவத்த ஆசிரியன்னு சொன்ன சுனீதி துருவனோட அம்மா, சிஷ்டத்துவம் வனவாசாயன்னு சொன்ன சுமத்ராதேவி, லட்சுமணனை பா சொல்றா காட்டுக்காக நீ வனவாசம் போறதுக்காக உன்னை பெத்தன் போடா ராமனோடன்னு, ராமனையே பெத்த கௌசல்யா தேவி, சங்கரரை கொடுத்த ஆரியாம்பாள், யார சொல்றது யார விடுறது, இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்ட ஸ்திரீகள், நாரி ரத்னங்கள் இல்லையா. பகவான் சொல்றான் அவர்களுடைய அத்தனை விதமான இதுவாக நான் இருக்கேன். அடுத்தது பகவான் சொல்றான், பிருஹத்சாம ததாசாம்னா காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர் சோகம் ருதூனாம் குசுமாகரஹ. ஆச்சரியமா, பிருஹத்சாமம் வேதத்துல நிறைய விஷயங்கள் உண்டு, அந்த பிருஹத்சாமம்ன்றது ரொம்ப விசேஷமா இருக்கும், கேட்கறதுக்கே ரொம்ப நன்னா இருக்கும். அந்த பிருஹத்சாமமாக சாமவேதத்துல நான் இருக்கேன் அப்படின்றான். சந்தஸ் அனுஷ்டுப் சிருஷ்டுப், சந்தஸ்ன்றது ஒரு மீட்டர், அனுஷ்டுப் சந்தஸ், பகவத்கீதா, ராமாயணம் இதெல்லாம் அனுஷ்டுப் சந்த, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் அனுஷ்டுப் சந்த அப்படின்னு எட்டு எட்டு அக்ஷரமா சேர்த்து சேர்த்து வாசிக்கிறது. அது ரொம்ப ஜாஸ்தி காயத்ரி, அதோட ஜாஸ்தி உண்டு. ஆனா காயத்ரி 24 அக்ஷரங்கள் காயத்ரி. பகவான் சொல்றான் அந்த சந்தஸ்களுள் நான் காயத்ரியாக இருக்கேன். காயத்ரி மந்திரம், காயந்தம் திராயேதி காயத்ரி, யார் பாடுறானோ யார் ஜபிக்கிறானோ அவனை காப்பாத்தியே தீருமா காயத்ரி. எத்தனை பெரியவாள் எவ்வளவு காயத்ரி ஜபிச்சிருக்கா தெரியுமா, பெரிய சொத்து அது, பெரிய சொத்து. நம்மளோட மூதாதிரிகள் எவ்வளவு காயத்ரி ஜபிச்சிருக்கா, அந்த பலம் இன்னைக்கு நம்மளை காப்பாத்தின் இருக்கு. காயத்ரி மந்திரத்துல நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஸ்திரீகளும் காயத்ரி ஜபிச்சிருக்கான்னு காண கிடைக்கிறது. அப்புறம் ஒரு சிட்டியிலதான் வேண்டான்னு நிறுத்தியாச்சு அவளுக்கு வேண்டாம். ஒரு காலம் இன்னைக்கும் வடக்குல எல்லாம் போனீங்கன்னா ஸ்திரீகள்னா சர்வசாதாரணமா காயத்ரி ஜபிப்பாங்க. காயத்ரி ஜபிச்சு அர்க்கியம் விடுற வரைக்கும் ஸ்திரீகளுக்கு இருந்து சில இடங்கள்ல சில பெரியவா சொல்றா யஜ்ஞோபவீதமே ஸ்திரீகளுக்கு இருந்தது அப்படின்றா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய மாறி வந்துடுத்து காலத்துக்கு தகுந்தா போல. இருக்கிற எல்லாத்த விட சிரேஷ்டம் காயத்ரி. அந்த காயத்ரி நிச்சயமாகவே பரம பவித்திரமானவள், ஆச்சரியமானவள். ராமானுஜர், சங்கரர், சுவாமி ராகவேந்திரர் இவ்வளவு பேரும் ஜபிச்ச ஒரு காயத்ரி. அதனால காயத்ரி ஜபிக்கிறது நிச்சயமா நல்லதுதான் பண்ணு, வம்சத்துக்கே நல்லது பண்ணு, ரொம்ப விசேஷம். முதல் முதல்ல சைத்திரி மகாபிரபு பூணல் போடும்போது காயத்ரி மந்திரத்தை காதல சொல்றார். அப்பா மூர்ச்சையாய் விழுந்துட்டார் இந்த வைப்ரேஷன்ல. அப்பா எப்படி இருக்கு காயத்ரின்ற சந்தஸ்ல காயத்ரி அத்தனை விசேஷம், நதியில கங்க விசேஷம், தேவர்கள்ல கோவிந்தன் விசேஷம்னு சொல்லுவார். அந்த மாதிரி காயத்ரி டெய்லி ஒரு 10வது ஜபிங்கோ, ஒரு 20வது ஜபிங்கோ, 21வது ஜபிங்கோ டைம் இல்லைன்னு சொல்லப்படாது. காயத்ரி ஜபிக்கிற அதிகாரம் இருக்கா? ஜபிக்கணும். காயத்ரி ஜபிக்கிறது இது வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி, இன்சூரன்ஸ் மாதிரி, எல்லா விதத்திலையும் ரட்சிக்கக்கூடியது காயத்ரி. பகவான் சொல்றான் சந்தசாம் காயத்ரியா இருக்கேன் நான், காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்க்க சீர்ஷோகம், மாதங்களுள் நான் மார்கி. பீடுடைய மாசம்னு பெயர். இன்னைக்கு அது பீட மாசம் ஆகிட்டா. பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம், பெருமை உடைய மாசம். இன்னைக்கு ரிசர்ச்லயே சொல்ற அந்த மார்கை மாசத்துல ஓசோன்ல அப்படி கீழே வர்றதுனால அப்படியே காலம்பரம் பஜனை பண்ணா நல்லது. ஸ்திரீகள்லாம் பெரிய கோலம் போட்டாங்களா நிறைய நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு விடிய காலம்பர அந்த வெளிக்காத்துல வெளிப்பணியில இருக்கோமோ அத்தனைக்கு அத்தனை நல்லது. பீசிங்லாம் ஒண்ணு வராது. எல்லாம் மனசு 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 மனசு. அது ஏமாத்துற போல லோகத்துல வேற யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த மனசு பகவத் விஷயமா பார்க்கலாம் ஏமாத்தா. மனசு எல்லாம் முன்னாடி நாள் ராத்திரியே கோலத்தை போடுறது பெரிய பிரச்சனைகள் இருக்கு. பெரிய பெருமை மெட்ராஸ் எல்லாம் ராத்திரி காதல உட்காந்துருப்பா, ராத்திரி கொட்டா எழுச்சுன்னு கொடையை பிடிச்சிருந்து ராத்திரியே கோலத்தை போட்டு படுத்துருவான். இதுல வேற காலங்காத்தால பால்காரன் அது மேல சைக்கிள் ஏத்திட்டானா போச்சு அவனுக்கு அர்ச்சனை தான் இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அவன் விடிய காலம்பரை கோலம் போடணும், அப்ப பஜனை பண்ணிட்டு வரவா அதை மிதிக்கணும், அப்ப ரெண்டு பேருக்கும் நன்மை பயிருக்கும். இவ்வாறு நல்ல ஓசோன் நல்ல ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணாலும் அவ்வளவு நல்லது. அதுக்காக தான் மாசானம் மார்கசி ஸ்லோகம், அதுக்காக தான் மார்கழி மாசம் பஜனை. ஏன் சம்பரில் வைக்கலாமோன்னு ஜாலியா, எப்படி வீட்டுல படிக்க முடியல ஜாலியா ரோட்ல போய் அழுதா காத்து வருவோம். அதுவும் கிடையாது, நல்ல குளிர்ல வேற சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டும். இத வேற சுட சுட பொங்கல் வேற பெருமாள் கோவில்ல திருப்பாவை திருவம்பாவை. அந்த மார்கழிக்கு சமானம் எதுவுமே இல்லை. கோபிகைகள் மார்கழி மாசம் விரதம் இருந்துதான் கிருஷ்ணனோட ராசம் ஆடினான். ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருந்தது மார்கழியில தான். பகவான் சொல்றான் மாசானாம் மார்கசி சோகம் ருத்துனாம் குசுமா கரக. காலங்களில் வசந்த காலம் சித்திரை வைகாசி ருத்து. மாசம்னா 30 நாள், 2 மாசம் சேர்ந்தா ஒரு ருத்து, 6 ருத்து சேர்ந்தா ஒரு அயனம், 3 ருத்து சேர்ந்தா ஒரு அயனம், 6 மாசம் ஒரு அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம் 2 அயனம் சேர்ந்தா 1 வருஷம். என்ன அழகு பாருங்க, கால்குலேஷன் அவ்வளவு அழகா இருக்கு. தெரியவா சனாதனமான தர்மம். காலங்களில் வசந்த காலம், எல்லாம் பூ பூக்கிற காலம் சைத்ராணாம் அப்படிங்கிற ரொம்ப அழகா வால்மீகி சொல்றா. ஜோரா அந்த சைத்திர மாசம் அவ்வளவு அழகா இருக்கான். சித்திர வைகாசியில் அவ்வளவு பூ பூக்கிறான். குழந்தைகளுக்கு யஜ்ஞோபவீத தாரணம் பண்றதுக்கு பிராமணாளுடைய சம்ஸ்காரங்களுக்கு எல்லாமே சித்திரை வைகாசி தான் ஏற்றமுடைய மாசம். காண கிடைக்கிறது தன வசதியா சொல்றான். வசந்த காலம் முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய காலம், எல்லாம் புஷ்பிக்கிற ஒரு காலம். விஷுலாம் அப்படி கொன்னப்பு பூத்து குலுங்கறது எப்படி இருக்கு வசந்த காலம். நிஜமாவே மனசு வசந்தமா இருக்கும். இதத்தான் கண்ணதாசன் பாடினார், காலங்களில் அவள் வசந்தம் மாதங்களில் அவள் மார்கழி. கரெக்டா பகவத்கீதா வாசகம் மாசானாம் மார்கசீர் சோகம் ருசூனாம் குசுமாகரக. பகவான் சொல்றான் மாதங்களில் மார்கழி, காலங்களில் வசந்தம், அழகா சந்தசுகள்ல காயத்ரியா இருக்கேன், பிருஹத் சாமந்திர சாமவேதமா இருக்கேன் அப்படின்ற. அடுத்து பகவான் சொல்றார் ஏதாவது நீ எதெல்லாம் நம்ம பார்க்கணுமே மார்கழி மாசம்னா, ஹா ஹரியே குளிரா இருக்கான்னு ஜாலியா திருவிழா இறங்கணும். ஆனா குளிர் ஆகாது, மார்கழி மாசம் வந்து தொலைச்சு கொடுத்தோம்னா சொல்லப்படாது. வசந்த காலம் வந்து ஆஹா ஹரியே வசந்தமா இருக்கான் அப்படின்னு இருக்கணும். வசந்தோத்சவம் எல்லாம் உண்டு. ஸ்ரீரங்கத்தெல்லாம் வசந்தோத்சவம் அத்தனை அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. நம்பெருமாள் அந்த வசந்தோத்சவத்துக்கு அழகா வனத்துல போய் நின்று அவருக்கு திருமஞ்சனம் எல்லாம் உண்டு. அழகாயத்தை ஜபிச்சானா ஸ்வயம் பகவானை ஜபிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பகவான் சொல்றான், ஜூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி விவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாம் அகம். தியூதம் சலயதாம் அஸ்மி, வஞ்சகர்களுள் நான் சூதாட்டமாக இருக்கிறேன். எல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான் நமக்கு தோணும். இருந்தாலும் சுவாமி ஏன் இப்படி பாண்டவாளை ஏமாத்திட்டார்? இந்த சூதே இவர் தானே, இந்த சூது சுவாமி தான். என்னடா அர்த்தம்னா, இந்த சூதை ஜெயிக்கணும்னா சுவாமியை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும், நீங்களா ஜெயிக்க முடியாது. துரியோதனன் சமத்தா எனக்கு பதில சகுனி பகடையை உருட்டுவான்னு சொன்னானோ, தர்மருக்கு புத்தி எங்க போச்சு? அங்க ஏமாத்துறது ஒருத்தருக்கான, இங்க ஒருத்தர் ஏமாத்துறது இவா கூட தலையறானோ, சூதெல்லாம் போயிட்டு வந்திருக்கானோ, இவர்களுக்காகவே கடந்து கடந்து அலையறானோ, முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துக்கும் நான் இருக்கேனா இருக்கேனா இருக்கேன்னு ஒருத்தருக்கானோ, அது உத்திரிட்டு தரணும் நன்னா வரும். போய் அமக்கலமா சொல்லுவான், எப்படி வேணா சிச்சுவேஷனை மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சகுனி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவனை விட 1 கோடி சகுனி சேர்ந்தவன் கிருஷ்ணன். எனக்கு பதில கிருஷ்ணன் ஆடுவான் சொல்லியிருந்தாருனா இவெல்லாம் வனவாசம் போயிருப்பா, அப்பயே அஸ்தினாபுரத்தை வாங்கிருக்க, மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. சூத ஜெயிக்க முடியாது, கிருஷ்ணனை தவிர சூத ஜெயிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. நன்னா ஞாபகம், பஞ்சகர்களுடைய சூது நான். அப்ப யாரு நம்மளை ஏமாத்தாம இருக்கணும்னா கிருஷ்ணனை பிடிச்சுட்டா அந்த சூதலே நம்மளை காப்பாற்றுவான். துக்காரம் எத்தனை பேர் தெரியுமா ஏமாத்துறா, திரும்பி திரும்பி அவரை கவனன் காப்பாத்தின்றே இருக்கான், இவருக்கு ஒண்ணும் தெரியாது நான் காப்பாத்துறேன். துக்காரம் அப்படி ஏமாத்துறா, சன் துக்காரம் பாண்டரங்கன் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் காப்பாத்துற, ஏன்னா யோக க்ஷேமம் மகாம்யகம். அதனால வஞ்சகர்களின் சூது நான். என்ன ஒரு சம்பிரதாயம் பாருங்க, என்ன ஒரு ஹிந்து தர்மம் பாருங்க, நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லாமே எங்க பகவான் தாயா? அத்தனையும் டெரரிஸ்ட் என்னெல்லாம் பிளான் பண்றான் பாருங்க, நமக்கு அதிசயமா இருக்கு. எப்படி வாழால பிளான் பண்ற பிளான் சொல்லி கொடுக்கவும் இவர் தான், மாஸ்டர் பிளான் பண்றதே இவர் தான். திருடன் போய் கோவில்ல திருடுவான், சுத்தி எல்லாரையும் விசாரிப்பான், அந்த போலீஸ்காரா விசாரிக்க வேண்டியது இவர, இவர் தானே சாட்சி. அவன் பூட்டை எப்படி உடைச்சான், எப்படி எடுத்துட்டு போனான், அவன் 1000 பிளான் பண்ணிட்டு சுவாமிக்கு உண்டியில 10 ரூபாய் போட்டுட்டு தான் திருடுறான். வஞ்சகர்களின் சூது நான். அப்ப யாருமே நம்மளை ஏமாத்துறா அப்படின்னா, ஏமாத்த கூடாதுன்னா கிருஷ்ணான்னு நம்ம வாழ்க்கையின் பொறுப்ப அவன் கிட்ட கொடுத்துடும். அப்ப என்ன சூது பண்ணாலும் யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஜெயிக்கிறது தனித்திறமை வரும், அவன் மட்டுமே ஜெயிக்க முடியும். பகவான் அதான் சொல்றான், தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம், தேஜஸ்விகளுடைய தேஜஸாக நான் இருக்கிறேன். காஞ்சி மகா பிரியவன் என்ன தேஜஸ்வி, இப்ப போட்டோ பார்த்தாலும் கை கூப்பிடுவோம். ரமண மகரிஷி இப்படி கை வச்சுன்னு உட்காந்துருக்க, அதை பார்த்தாலே என்ன பெரிய ஒன்றும் மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் கிடையாது, சிக்ஸ் பேக்ஸ்லாம் ஒன்றும் வச்சுக்கல, அப்படி மசில்ஸ்லாம் அடிச்சு அப்படின்லாம் இல்லை. ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு மார்க்கோ போலோ ஷர்ட்லாம் போட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி நிற்கல, ஒரு ரேபேன் கிளாஸ்லாம் போட்டுக்கல, அப்படி அழகாக பவர் ஷூஸ்லாம் போட்டு அப்படி வரல, அழகாக ஒரு லிமோசின் காரில் வந்து இறங்கலை, ஒரு கோமணத்தை கட்டி உட்காந்துருக்கு. அதுக்கு ஒரு ஆசிரமம், அது போய் பார்க்கறது ஒரு கூட்டம், அவர் போட்டோ எடுக்கிறது ஒரு கூட்டம். ஆனா இன்னைக்கு பார்த்து கை கோப்பினோம்னா மனசமாதான், தேஜஸ் தேஜஸ்வினாமக தெய்வீகம். நமக்கு அவருக்கு நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம். விவேகானந்தர் இந்த போட்டோ பார்த்தாலே ஒரு தெய்வீகம் உள்ளுக்குள்ளது, தன்னம்பிக்கை வரதே. காஞ்சி மகாபரிவாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணா நடக்கிற ஒரு போட்டோ தானே, நம்ம போட்டோவை நினைச்சு யாரா பிரார்த்தனை பண்ண என்னத்துக்காவா? நம்ம போட்டோவே நம்ம அப்ளிகேஷன் ஒட்டும்போது பார்த்தாவும் உண்டு, இல்ல வேற நமக்கு ஒரு அபிப்பிராயம் ஏதாவது போட்டோ எல்லாம் வந்து வச்சுக்கோ, வார்த்தைதான் ஃபங்க்ஷன்னா நீ எல்லா போட்டோலையும் முதல்ல நம்ம பார்க்கற நம்ம திருமுகத்தை தான், அடுத்த முகத்தை பார்க்கவே மாட்டோம். பெரிய கஷ்டம் இதெல்லாம். பகவான் சொல்றான், தேஜஸ்விகளுடைய தேஜஸாக நான் இருக்கிறேன். தேஜஸ்னா பின்னாடி ஒளிவட்டம்னு அர்த்தம் இல்லை, தேஜஸ்ன்றது தெய்வீகம். பகவான் சொல்றான், தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி விவசாயோஸ்மி. ஆச்சரியமா பகவான் சொல்றான், எத்தனை பேர் ஜெயிக்கிறா இல்லையா, அவர்களுடைய வெற்றியாக நான் இருக்கிறேன். நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நான் ஜெயிச்சேன்னு சொல்லப்படாது, நம்ம வெற்றி பகவான். அந்த வெற்றியை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணு. நான் ஜெயிச்சேன், நான் ஐடியா பண்ணேன், பகவான் சிரிக்கிற ஐடியா கொடுத்ததே நான் பயில. நீ என்னடா, நான் ஜெயிச்சேன், நான் ஐடியா பண்ணேன்ற ராத்திரி தூக்கத்தை நான் ஐடியா பண்ண வேண்டியதுதானே, நன்னா தூங்கும் போது ஐடியா பண்ண வேண்டியதுதானே. அப்பெல்லாம் ஏன் ஐடியா வரதில்லை? இவன் உள்ளேந்து தூண்டினால் ஒழிய ஒரு ஐடியாவும் வராது. பகவான் சொல்றான் அத்தனை அழகா, ஜயோஸ்மி விவசாயோஸ்மி சத்வம் சத்தவதாமகம். சத்வகுண சத்வம் நிறையவே சாத்வீகமா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாத்வீகர்களுடைய சத்வகுணமாக நான் இருக்கிறேன். இந்த சத்வகுணம்ன்றது ஒரு தெய்வீகம். நமக்கே பலந்தரங்களை சண்டை போட வேண்டாம், இது அடிக்க வேண்டாம், இது ஒரு சாத்விக குணம் வருது பாருங்க. பகவான் சொல்றான் அந்த சாத்வீக குணம் நான். மகாத்மாக்கள் எவ்வளவு சாத்வீகமா இருக்கா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், பரமஹம்சர். அவரால் ஒரு ஜீவனுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. பெண்டாட்டிய கூட அழகாக கற்பூர ஆரத்தி காட்டி சேவிக்கும்படியான பரமஹம்சர். அப்ப அந்த சாத்வீகம் என்ன, பகவான் சொல்றான் சாத்வீகம் நான் தான். அவ்வளவு அழகா பகவான் சொல்றான் சத்தம் சத்தவதாமகம், தேஜஸ்விகளுடைய தேஜஸாக, வஞ்சகர்களின் சூதாக, வெற்றிவர்களுடைய வெற்றியாக, சாத்வீகமானவர்களின் சாத்வீக குணமாக நான் இருக்கேன். பசு ரொம்ப சாத்வீகமா இருக்கேன், மான் சாத்வீகமா இருக்கேன். இந்த சாத்வீகம் இவனிடத்திலே, இவன் உள்ளுக்குள்ளே சாத்வீகமா இருக்க வைக்கிறான். அதான் ரொம்ப அழகனால இந்த சாத்வீகம் நம்ம இன்னைக்கா ஒரு நாள் சமத்தா இருக்கோம்னா தெய்வீக சக்தி பகவத் கிருபை இன்னும் சாத்வீகமா இருக்கோம்னு நினைச்சுக்கோம். ஆச்சரியமா பகவான் எடுத்து சொல்றான், விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி, பாண்டவானாம் தனஞ்சயக, முனீனாம் அப்யஹம் வியாசக, கவீனாம் உஷனா கவி. ஒன்னுத்தையும் விடல, விஷ்ணீனாம் வாசுதேவஸ்ய, யாதவர்களுள் நான் கண்ணன், விஷ்ணி குலத்துல நான் கண்ணன் தான். அர்ஜுன் அப்படி கை கூப்பிடும், இவ்வளவோ சொல்லுவேன், விஷ்ணு கூடத்துல ரொம்ப சிறந்தவனாகிய கண்ணன் நான்தா. ஜயத்து ஜயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜயத்து ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக, விஷ்ணி வம்ச விளக்குன்ற குலசேகராஜர் சொல்ல, ஜயத்து ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக, ஜயத்து ஜயத்து மேகசாமள கோமலாங்கோ, ஜயத்து ஜயத்து பிருத்வி பார நாசோ முகுந்தக, ஜெயத்து ஜெயத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் துக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அப்படிப்பட்டவன் கண்ணன். வந்தகரின் சூதுன்றான் பாருங்க, என்னெல்லாம் சூது பண்ணாலும் அதுக்கு சேர்த்து வச்சு அடிச்சா பாருங்க. மகாபாரத யுத்தத்துல சிக்கண்டியை நிக்க வச்சு பீஷ்மர் அடிச்சான் பாருங்க, ரதத்தை மண்ணில் புதைய வச்சு கர்ணன் அடிச்சான் பாருங்க, சக்கராயுத்தை கொண்டு சூரியனை மறைச்சு அழகா ஜெயத்ரன் அடிச்சான் பாருங்க, ஜெயத்ரன் தலையை கொண்டு அவன் அப்பா கையில போடும்படியா பண்ணான் பாருங்க, அஸ்வத்தாமா ஹதகுஞ்சரகன் சொல்லி துரோணன் அடிச்சான் பாருங்க. இவனுக்கா தெரியாது சூது, இத்தனை சூது. அதாவது யார எங்க பக்தர்களுக்காக எந்த எல்லைக்கு வேணா போகக்கூடிய விஷ்ணீனா வாசுதேவோஸ் நான்டா, நான் வாசுதேவன். வாசுதேவன் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமின்னு அர்த்தம் உண்டு. அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம் கிருஷ்ணா, த அல்டிமேட் கிருஷ்ணா, ஆகர்ஷணம் கிருஷ்ணா. அப்படின்னாலே அது தனி தைரியம், என்ன வேணா திருத்தனம் பண்ணுவான், என்ன வேணா போய் சொல்லுவான், தன் பக்தனை காப்பாற்றியே தீருவான். கௌந்தேய பிரதி ஜானிஹி நமே பக்த பிரணஷதி, பகவத்கீதையிலே சொல்றான், கௌந்தேயா என் பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை, நான் சத்தியம் பண்றேன்டா, என் பக்தன் தோத்து போக மாட்டான். அர்ஜுனனை ஜெயிக்க வைக்கிறது என்ன பாடுபடுறான், எத்தனை பாடு. இதுவே அர்ஜுனன் கிண்டால் பண்றான், அர்ஜுனே சொல்றான் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஏ சகேதி, தெரியாம சொல்லிட்டேன்டா மன்னிச்சுடுறான். இவ்வளவு பெரியவன் வெண்ண திருடி மாட்டின்றான், கட்டி போட்டுட்டான் யசோதா புண்டிருந்தவனே அப்படின்றான் ஆழ்வார். எவ்வளவு பெரியவன் என்னத்தவம் செய்தனே யசோதா கட்டி போட்டுட்டாளே. விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி, விஷ்ணு குலத்துல நான் வாசுதேவன். என்னழகா பிளான் பண்ணி யாதவ குலத்தை கூட கிளப்பிட்டு முடிச்சுட்டு போறானே, தான் இல்லைன்னா இந்த கூட்டம் அட்ராசிட்டி பண்ணும் ஊர்ல, இவளை யாரும் அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் இருக்கும் பொழுதே தன் சங்கல்பத்தினாலே தன் சூதினாலே தன் இனத்தை முடிச்சுட்டு போன ஒருத்தன். இவனுக்கு பந்த பாசனம் ஒண்ணும் கிடையாது, தர்மம் 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 தர்மம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பந்த பாசம்லாம் இல்லாத ஒருத்தன்னா கண்ணன், பக்தாளுக்காக உருகக்கூடிய ஒருத்தன் கண்ணன், பக்தா சொல்றபடி கட்டுப்பட்டு கிடக்கிறவன் கண்ணன். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய். நான் வாசுதேவன் சொல்லிட்டு அர்ஜுனனை பா சொல்றான், பாண்டவர்கள் நான் தனஞ்சயன்றார், நீடா நான், நான்டா நீ, என்ன ஒரு ஏற்றத்துல கொண்டு வைக்கிறான் பாருங்க, அதான் கிருஷ்ணன். உடனே இது ஆத்மா பரமாத்மா ஒன்னு அர்த்தம் இல்லை, அவன் அவன் தான், நாம நாம தான், அவன் அவனாவே இருக்கட்டும், அது அது தனி. சங்கரர் அகம் பிரம்மாஸ்மி சொன்னார்னா அவர் சொன்ன ஸ்திதியே வேற, அந்த அகத்தை மறந்தா தான் பிரம்மன்ற ஒரு விஷயம் வராது, நமக்குதான் புரியாது, விட்டுடுவோம். துக்காராம் சொல்ற, நீ பாலாவே இரு, அதை குடிக்கிற குழந்தையாவே நான் இருக்கேன், முடிச்சுட்டார். நானும் பாலாயிட்டேன்னா யார் குடிக்கிறது, நீ பாலாரு, நான் குடிக்கிற நன்னா இருக்கு, நீ பாண்டவனாவே இரு, நான் கதறி ஆகிறவன் பக்தனாவே இருக்கேன், நீ ஓடி வந்து என்ன காப்பாது, எனக்கு இது சுகம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தின உடனே திரௌபதி கதனா கண்ணன் வந்தான், புடவையை கொடுத்தான்னு அண்ணா இருக்கு, நானே பிரம்மம் என யாரும் ஒண்ணு பண்ண முடியாது, திரௌபதி நின்றுதான் வச்சுக்கோங்களேன் போரடிச்சிடும், கண்ணன் வரணும் காப்பாற்றணும். பகவான் சொன்ன பாண்டவர்களும் நான் தனஞ்சயன், இது அத்வைதம், அந்த அந்த விஷயத்துக்காக நான் சொல்ல வரல, நம்ம தப்பா புரிஞ்சுக்கப்பட, இந்த பக்தி விஷயம் அனுபவிக்க சங்கரர் குறை சொல்ல மட்டும் தப்பா நினைச்சேன், அந்த பட்சார்த்தம் நான் பண்ண மாட்டேன், பண்ற உரிமை எனக்கு கிடையாது, ரொம்ப பெரியவர். அவர் சொன்ன ஸ்திதியே வேற, நம்ம புரிஞ்சுட்டு ஸ்திதியே வேற. உபன்யாசம் முடிஞ்சவன செருப்பெங்கன்னு தேட நம்ம எங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும், பிருந்தாவனத்துல உட்காந்து வீட ஒழுங்கா பூட்டினா பத்திரமா இருக்கான்னு யோசிக்கிறவா எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். திருப்பதி போயிட்டு கொண்டாட்டி பக்கத்துல பிடிச்சி குழந்தை பிடிச்சி கொண்டா கூடையே வா அப்படின்னு தன்னோடது தன்னோடது தன்னோடதுன்னு பிடிச்சிருக்கிற கூட்டம் எப்படி பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும், அகத்தை மறந்தவாதானே பிரம்மமாக முடியும். தெரியவா சொல்றான் அந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவ, நான் திரும்பியே சொல்றேன், சங்கருடைய வாக்கியத்தை தப்பா சொன்னதுக்காக தப்பா புரிஞ்சுக்கிற வாழ்க்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். வைகுண்டத்துல பகவான் சொல்ல அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி அங்க சொல்றான், நான் பிரம்மமா இருக்கேன், நான் என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அந்த ஆனந்தம் உனக்கும் உண்டுடா, எனக்கு இங்க பசி இல்லை உனக்கும் பசி இல்லை, எனக்கு இங்க தூக்கம் இல்லை உனக்கும் தூக்கம் இல்லை, எனக்கு இங்க கலப்பு இல்லை உனக்கும் கலப்பு இல்லை, எனக்கு சூரிய உதயம் இல்லை உனக்கும் இல்லை, எனக்கு மரணம் இல்லை உனக்கும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி தத்வம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், எனக்கு என்ன உண்டோ சேம் ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கும் இங்க உண்டு அப்படி சொல்றா திருமா. அவ்வளவு வழக்கு பகவான் சொல்ல பாண்டவா நாம் தனஞ்சய, நான் அர்ஜுனன்டா, அர்ஜுன் ஓன்னு அழறான்டா, என்னென்ன போலாம் சொன்னியடா, சூரியன் ஆய் சந்திரன் ஆய் அதெல்லாம் கூட அவனுக்கு தாங்க முடிஞ்சுதான், சரி பெரியவர் 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 பெருமாள்னு சேவிச்சுட்டு இருந்தா, சூரியன் நான்தாண்டா, சந்திரன் நான்தாண்டா, காயத்ரி நான்தாண்டா, ஓம்காரம் நான்தாண்டா, கங்கா நதி நான்டா, இமாச்சலம் நான்டா, சுமேறு பர்வதம் நான்டா, சங்கரன் நான்டா, சேனானி நாம் அகம் ஸ்கந்தஹ, மிருகங்கள்ல சிங்கம்டா, பட்சிகள்ல வைனதேண்டா, இது எல்லாம் தாங்க முடிஞ்சுதான். பாண்டவானாம் தனஞ்சய எப்படி வச்சிருக்கான் பாருங்க, தன் ஹிருதயத்திலே தன் பக்தன சுவாமி, நான் நீட பாண்டவர்கள் தனஞ்சய நான்டா, உனக்கு ஒரு கஷ்டத்தை நான் வர வச்சிருவேனா, உன்ன போய் நான் கைவிட்டுருவேணா, அர்ஜுனனை பார்த்து சொல்ல நம்மளை பார்த்து சொல்றேன். தனஞ்சயன் தனத்தை ஜெயிச்சவன் அர்த்தம், நம்ம உள்ளுக்குள்ளேயே வைத்தமா நிதியாக தனமாக நீங்காத செல்வமாக உள்ள கிருஷ்ணன் இருக்கான், நம்ம அத்தனை பேருமே தனஞ்சயன் தான், 1,00,000 கோடி பத்மநாபர் வாழறது இங்கதான், பூமியை உத்தாரணம் பண்ண வராகமூர்த்தி வாழறது இங்கதான். பாண்டவானாம் தனஞ்சய, நான்டா அர்ஜுனன் என்னமோ பண்றது, இவ்வளோ தெய்வீக விஷயம் சொல்லிட்டு அந்த தனஞ்சயன்ற தெய்வீக விஷயமா நான் இருக்கேன். நம்ம கிட்டதான் நல்லது இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீகமான விஷயம் இருக்குன்னா கிருஷ்ணன்னு ஞாபகம், நீங்க நினைச்சுடப்படாது, பண்ற பெரிய தப்பு, நான் அண்ணா பாகவதம் வாசிக்கிறேன், பாகவதம் வாசிக்கிற திறமையாக அவன் இருக்கான், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுறேன், பாடக்கூடிய சக்தியாக அவன் இருக்கான், நான் ஜம்முன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன், அந்த ஞாபகமாக அவன் இருக்கான், நான் ரொம்ப அழகா இருக்கேன், அழக அவன் கொடுத்தான், நான் சம்பாதிச்சேன், சம்பாதிக்கிற திறமைய அவன் கொடுத்தான், குடும்பத்தை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேண்டில் பண்ற திறமைய அவன் கொடுத்தான், அவன் 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 நான் இல்லை, நானத்துக்கு ஓரத்தை போடுவோம், அகத்தை தூக்கி போட்டா பிரம்மன் தானா தெரியும். பகவான் அழகா சொல்றான், ஆச்சரியமா, பாண்டவானாம் தனஞ்சயக முனீனாம் அப்யஹம் வியாசக, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்மஜம் வந்தே சுக்தாதம் தபோனிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வேதவியாசர் இல்ல, யோசனை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான், வேதமே தெரியாது, பிரிச்ச வேதமே நமக்கு தெரியாது, பிரிக்கிறேன்னா இருக்கும். வேதசாரம் மகாபாரதம், இப்ப டிவியில போடுறான் மீண்டும் மகாபாரதம், உட்காந்து பாக்குறோமே. அப்ப வேதவியாசர் எவ்வளவு பெரிய பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எத்தனை டிவி சீரியல் எடுத்து ஜீவிக்க முடியல, கடைசியில கடைசியில தேடி 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 எல்லாரையும் அப்படியே டிஆர்பி ரேட்டிங் நன்னா கொண்டு வைக்க முடியல, கடைசியில அவர் மீண்டும் மகாபாரதம் கூட ஆடு பாக்குறது. என்ன ஆச்சரியம்னா, ஏதோ ஒரு 70 வயசுக்காரா பார்த்தா நியாயம்லாம், இத்தோண்டு வாண்டு சோண்டு இந்த 2 வயசுலாம் உட்காந்து மகாபாரதம், என் பிள்ளை உட்காந்து பாக்கப்பா மகாபாரதம் டைம் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்றது, இத்தோண்டு பிள்ளை உட்காந்து அது உட்காந்து நீ பாக்கலாம், அவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா ஹிந்தி மகாபாரதம் உட்காந்து சின்சியரா பாரு, அவனுக்கு என்னடா ஐ நோ பா ப்ளீஸ், அவ்வளவுதான், அது அதுக்கு பதில் என்ன இங்கிலீஷ் தான் வரும், அதுக்கு புரியறது அப்படியே உட்காந்து பார்த்துட்டு கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்றான், நான் உட்காந்து பார்க்க அவனுக்கு என்ன புரியறதுன்னு அப்படி ஆமாமா தலையாட்டுறான். அதுதான் வேதவியாசர் நினைச்சிருக்கோம், குழந்தைகள் பகவத்கீதை புரியா என்னமா புரியறது தெரியுமா, குழந்தைகளுக்கு புரியாத விஷயம் ஒன்றும் பாக்கி இல்லை. இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் மகாபாரதம் பேசர் எப்ப எழுதின மகாபாரதம், எப்ப எழுதின பாகவதம், இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அனிமேஷன் சீரீஸ்ல கிருஷ்ணா வந்தாச்சு, அது ரொம்ப அழகான அனிமேஷன் சீரீஸ்னா கிருஷ்ணா தான், டார்லிங் ஆஃப் பிருந்தாவன், அவன் எழுதிருக்கவே அழகா இருக்கும் அந்த ஸ்லோகன், டார்லிங் ஆஃப் பிருந்தாவன், அந்த குட்டி கிருஷ்ணன் என்ன அழகா இருக்கு, பால்கிருஷ்ணன் அது கண்ணும் மூக்கும் வாயும், அனிமேஷன்ல கூட புவன சுந்தரன்னா கிருஷ்ணன் தான், என்ன அழகு. பகவான் சொன்ன அந்த வேதவியாசர் நான், வேதத்தை பிரிச்ச வேதவியாசர் நான், அத்தனை பேருக்கும் இன்னி வரைக்கும் அழகா பகவத்கீதை கேட்கிறியாடான்னு சொல்லி சஞ்சயனுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேதவியாசர், சங்கரர் ராமானுஜர் மத்வர் அத்தனை பேரும் வேதவியாசரை தள்ள முடியலையே, அத்தனை பேரும் வியாசம் 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 வேதவியாசர் 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 கொண்டாடி இருக்கோமே, எத்தனை விசேஷம், ஜோரா வியாசர நினைக்கணும், ரொம்ப அழகா சொல்லணும் இல்லையா, ஆச்சரியமா தியானம் பண்ணணும், வேதவியாசர் வியாச குகை போனா தெரியும் வேதவியாசர் மகிமை என்னன்னு, வசிஷ்டரோட கொள்ளு பேரன் பராசரருடைய புள்ள வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்மசம் வந்து, பராசருடைய புள்ள சக்தியுடைய பேரன் சுகபிரம்மத்துடைய அப்பா, இவ்வளவு டைட்டில், இத்தனை பேருக்கும் நடுவில் யாருன்னா வேதவியாசர், எத்தனை விஷயங்கள் பகவான் சொல்ற, முனீனாம் அப்யஹம் வேசக முனீனாம் அபி அஹம் வேச வியாசக, முனிகளுள் நான் வேதவியாசராக இருக்கிறேன், கவீனாம் உஷனா கவிஹி கவிகள் நல்ல கவித்துவம் யாருன்னா சுக்கராச்சாரியர், நமக்கு சுக்கராச்சாரியர் கண்ணு குத்தின மட்டும்தான் தெரியும், உமாச்சி கண்ணை குத்தின இடம் அங்க ஒண்ணு, இன்னொன்னு காக்காசுர விருத்தாந்தம், சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தர் மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தர் சுக்கராச்சாரியர், அவரோட பலத்துலதான் மகாபலி அப்படி ஜெயிச்சுன்னு வந்தான், சுக்கராச்சாரியர் இல்லைன்னா அசுர கூட்டமே அசுர குருன்றா நமக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கு, ரொம்ப விசேஷமா கவித்துவம் உடையவர், அவள் அழகா பகவான் சொல்றான், கவீனாம் உஷனா கவி, உஷனான்ற அவரோட பெயர், அதனால கவிகளுள் நான் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன், விஷ்ணி குலத்துல வாசுதேவன் பாண்டவர்களுள் தனஞ்சயன் முனிகளுள் வேதவியாசர் கவிகளுள் நான் உஷனா கவி சுக்கராச்சாரியர். அடுத்த ஸ்லோகம் சொல்றார், தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் செய்வாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாம் அஹம் தண்டோ தமயதாம் அஸ்மி சாமதான பேத தண்டம் அடக்கர சக்தி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா, அந்த அடக்கர சக்தி நான் தான், தண்டோ தமயதாம் அஸ்மி சாமதான பேத தண்டம், 144 தட உத்தரவு போட்டா வெள்ள தலகாட்ட மாட்டேங்கிறோமோ, அடக்கர சக்தி அடங்கி போறோமோன்னு பகவான் சொல்லலாம், அந்த தண்டோ தமயதாமஸ்மி அடக்குபவர்களுடைய அடக்கிற சக்தி, பரசுராமர் அடங்கி நடுங்கினாள் சத்ரியாள்லாம், எப்பா அப்படின்னு அடங்குற சக்தி. தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகிக் ஜிகீஷதாம் பகவான் சொல்றான். ஆச்சரியமா எல்லாம் ஜெயிக்கிறா இல்லையா, இந்த நியாயம் தானே ஜெயிக்கும் சொல்றோம் இல்லையா. பகவான் சொல்றான், அந்த நியாய உணர்வு நான், ஜெயிக்கிறவாளுடைய நியாயம் நான் தான். நம்ம சொல்லுவோம், எனக்கிட்ட நியாயம் இருக்கு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு இல்லையா. நியாயம் ஜெயித்தது, வாய்மையே வெல்லும் சத்தியமே ஜெயதே, நியாயம் நியாயம். பகவான் சொல்றான், ஜெயிக்கிறவர்களுடைய நியாயமாக நான் இருக்கேன். மௌனம் செய்வாஸ்மி குஹ்யான, ரகசியத்தில் ரொம்ப வசத்தின்னா மௌனம். நமக்கு ரொம்ப கஷ்டம், தூக்கத்தில் மௌனமாக இருந்தால் உண்டு. குரட்டை விடுறவாளை பற்றி பேச்சில்லை. அப்படி ஒரு மௌனம், மௌனத்தை போல ஒரு தபஸ் எதுவுமே கிடையாது. வா பேச்ச குறை அப்படின்ற எல்லா உபநிஷதங்கள்லையுமே பேச்ச குறைக்க சொல்கிறான். இப்போ அது பேர் பேசுகிற வாட்ஸ்அப்பில் சேட் தான் பண்ணிட்டு இருக்கான், பேச்சே கிடையாது. சரி பேர் மௌன விரதம்னு வா, மௌன விரதம்னா வெளியில பேசுறதுன்னு அர்த்தமே இல்லை, உள்ளேயே பேசாம இருக்கணும், உள்ளுக்கு பேசிட்டே இருக்கணும். சில பேர் பாவம் வெளியில நிறைய பேசினா பைத்தியம்னு விடணும், உள்ளுக்குள்ளேயே பேசக்கூடாது. ரெண்டு நிமிஷம் பேசாம இருக்கோன்றா சத்தம் வராம இருக்கும், இங்க உள்ள சிந்தனை ஓடாம இருக்குமா. மணி ஆயிரத்தி 8 மணி ஆக போறது, முடிச்சிருவாரா, முடிச்சா தேவையில்ல பேசிட்டு இருக்காதுன்னு உங்களுக்குள்ளேயே வந்துட்டா என்ன பண்ண போறாரு தெரியல, முகமே சரியில்லையே, ஜாகிரதையா இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே பேசுவேன். லாத்துக்கார வந்துட்டான்னா யாராவது வேண்டாத வந்துட்டான், ஐயோ போர் அடிக்க வந்துட்டாள், எப்படி தப்பிக்கலாம், வாங்க வாங்க 100 ஆய்க்கு உங்களை இப்பதான் நினைச்சேன் அப்படின்னு. உள்ள ஓடுறது ஒண்ணு, வெளில சொல்றது ஒண்ணு, மௌனமே நமக்கு தெரியாது. மௌனம்னா ரமண மகரிஷி மௌனம், பேசாம இருக்க முடியுமா. காஞ்சி மகாபிரிவா மௌனம்லாம், மௌன விரதம்னா அப்படி இருப்ப, ஒன்னும் பேச்சே கிடையாது, ஆக்சன் கூட நடிப்பது எழுதி காட்டு. மௌன விரதம் தான், மௌன விரதம், இதுதான் மௌன விரதம். இப்படி வாயிலிருந்து பேசலாம், கொஞ்சம் டைமா மிச்சமா. பகவான் சொல்றான், ஆச்சரியமா மௌனம் செய்வாஸ்மி குஹ்யானாம், மறைச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள்ல மௌனமா நான் இருக்கேன். ஞானம் ஞானவதாமகம், ஞானிகளுடைய ஞானமாக நான் இருக்கேன். ஞானவான் அப்படின்ற காஞ்சி மகாபெரியவா, சுவாமி விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆதிசங்கர, பகவத் பாதர், ஞானி அப்படின்றோம். அவர்களுடைய ஞானமாக சுவாமி சொல்றான் நான் இருக்கேன். ஞானம் சொல்றோம், ஞானமே வரல, ஞான நம்மளாம் ஞான சூன்யம். ஞான சூன்யம் ஞானம் ஆகணும்னா கிருஷ்ணா ஞானத்தை கொடு, உள்ளேந்து ஞானம் வரும், அத்தை தின்று அங்கே கிடக்குன்றாரு நம்மாழ்வான் ஞானியுடைய வாக்கு. பகவான் சொல்றான், அந்த ஞானிகளுடைய ஞானமாக நான் இருக்கேன், அடக்குவருடைய சக்தியாக இருக்கேன், நியாயவான்களுடைய நீதியா இருக்கேன், ரகசியங்கள்ல மௌனமா இருக்கேன், ஞானவான்களுடைய ஞானமாக இருக்கிறேன். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுன ந ததஸ்தி வினாயஸ்தியான்மயா பூதம் சராச்சரம். பகவான் சொல்றான், அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஸ்டார்டிங் இருக்கும் இல்லையா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். அது முட்டையிலேருந்து கோழி வந்தாலும் அந்த முட்டையும் வந்தா, கோழியிலேருந்து முட்டை வந்தா அந்த கோழியும் வந்தான். எல்லாத்துக்கும் ஆதி, ஆதி பீஜாய ஆதி மூலம் பகவான் சொல்ல, எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் தான். அவ்வளவு அழகா எல்லாத்துக்கும் ஆதி நான் தான். எச்சாபி சர்வ எச்ச அபி சர்வ பூதானம் பீஜம் ததகம் அர்ஜுன, நான் தான் பீஜம். முள்ளு செடியா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விதை நான் தான், என்னிடத்திலிருந்துதான் எல்லாம். அது அஜ்ஞானமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், எல்லாம் இவன் கிட்ட இருந்தா. அதனால கிருஷ்ணாய சரணம் அவன் காலில் விழுந்தும், ஈஸியஸ்ட் வழி அதான் சொல்லிட்டு பகவானே சொல்றான், ந ததஸ்தி வினாயஸ்தியான் மயாபூதம் சராச்சரம். அர்ஜுனா இதுல எத்தனையோ விஷயங்கள், அச்சேதனம் சேத்தனம் இருக்கு, சிலதெல்லாம் மூவ்மெண்ட் ஆகாம அப்படியே இருக்கு, இந்த பில்லர் கல் நிறைய விஷயங்கள் நிறையதெல்லாம் சேத்தனம் உயிரோட இருக்கு, அசையறது அசையாதது எல்லாத்துக்குள்ளேயும் நான் இல்லாதது எதுவும் இல்லை. அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம், எந்த பக்கம் எதை தொட்டாலும் தெய்வம் 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 தெய்வம். பகவான் சொல்றான், எல்லாத்தையும் நான் இருக்கேன்டா, கரண்டா நான் இருக்கேன், ஆண்ட்ராய்ட் போனா நான் இருக்கேன், ஐபோனா நான் இருக்கேன், பேஸ்புக்கா நான் இருக்கேன், வாட்ஸ்அப்பா நான் இருக்கேன், டிரெஸ்ஸா நான் இருக்கேன், செருப்பா நான் இருக்கேன், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா எல்லாம் நான் தான். தீக்குள்ள தீ அவன்தான், காகத்தின் கருமை அவன்தான், குயிலின் அந்த இன்னிசை அவன்தான், சிங்கத்தின் கர்ஜனை அவன்தான், கடலின் அலை அவன்தான், கடல்ல இருக்க உப்பு கடிக்கிற வஸ்து அவன்தான், பால்ல ஒளிஞ்சிருக்கிற நெய் அவன்தான். பால்லேயே தான் நெய் வருது ப்ராசஸ், அதுக்குள்ள ரகசியமா ஒரு நெய் ஒளிஞ்சுட்டு இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியல. ப்ராசஸ் ஆகி தயிராகி வெண்ணையாகி உருக்கின பிறகு வர நெய்யை நம்ம பாக்குறோம். இந்த பாலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நெய் அவன் தான். பாலை பார்த்துட்டு சக்கரை போட்டிருக்கா யாராவது சொல்ல முடியுமா? சக்கரையில குப்பை இருந்தா வேணா சொல்லலாம், குடிச்சு பார்த்தா தெரியும். ஆனா அது ஒளிஞ்சிருக்கிற சக்கரை அவன் தான். அந்த ருச்சி, வார்த்தையின் அர்த்தம், பூவின் கந்தம், எல்லாம் தங்கத்தின் வெளிச்சம், சூரியனுடைய பிரபாசம், எதை வேணா பாருங்க, பிளாஸ்டிக் சாரா இருக்கட்டும், ஆட்டம் பாமா இருக்கட்டும், தீபாவளி பட்டாசா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், வெட் கிரைண்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் சக்தியாக இவனே, இவன் ஒருவன் தான். போட்டுக்கிற செருப்பு கிருஷ்ணன் தான், உடுத்திக்கிற ஆட கிருஷ்ணன் தான், குடிக்கிற தண்ணி கிருஷ்ணன் தான், குளிக்கிற தண்ணி கிருஷ்ணன் தான், எல்லா சர்வம் கிருஷ்ண மயம் ஜகத், எல்லாம் கிருஷ்ணன். ஏன்னா பிரம்ம மோகன லீலையில பிரம்மதேவர் குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் ஒழிச்சு வச்சுடுறார். அப்ப அவ கூட அவ சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறா. திரும்பி வரும்போது எல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் கிருஷ்ணா ஆகிறது. இந்த குழந்தைகள் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸும் கிருஷ்ணா மாறுறது. அவ கையில வச்சு இந்த மாடு மேய்க்கிற குச்சி கிருஷ்ணா ஆகிறது. அவளுடைய டிஃபன் கேரியர் கிருஷ்ணா மாறுறது. கண்ணுக்குட்டி கழுத்து ஒரு மணி கட்டியிருக்கான், அந்த மணியும் கிருஷ்ணன். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். அங்கெங்கநாதபடி நம்ம பூமியில் நடக்கிறோமே கிருஷ்ணன் மேல நடந்துருக்கோம். கட்டில படுக்கிறோமே கிருஷ்ணன் மேல படுத்துக்கிறோம். போர்வையை போத்திக்கிறோமே கிருஷ்ணனையே போர்வையா போத்திக்கிறோம். ஆகாரம் சாப்பிடுறோமே கிருஷ்ணனே ஆகாரமா சாப்பிடுறோம். ஜலம் குடிக்கிறோமே கிருஷ்ணனே ஜலமா குடிக்கிறோம். காற்றை சுவாசிக்கிறோமே கிருஷ்ணனையே காற்றா சுவாசிக்கிறோம். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். பகவான் சொல்லலாம், நான் இல்லாம ஒண்ணும் இல்லடா. சேதனமோ அச்சேதனமோ, தெரிஞ்சதோ தெரியாதோ, எல்லாம் நான் தான். யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா சத்தத்தேவாவ கச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். பகவான் அடுத்து சொல்றான், இதெல்லாம் ஜோரா இருக்கும், இதெல்லாம் அமக்கலமா இருக்கும், இதெல்லாம் நம்மளோட அப்பா அவளுடைய எல்லாம் பயங்கரமா இருக்கு, என்னெல்லாம் பெருசு நீங்க சொல்றோ அது அத்தனையும் மம தேஜோம்ச சம்பவம், என்னுடைய தேஜஸ்னுடைய ஒரு துளி, ஒரு டிராப். டெரரிஸ்டோட அந்த டெரரிசம் வரைக்கும் அவன் தான் அவளுக்குள்ளே தூண்டான் பாருங்க. எல்லாமே அந்த பகவத் ஸ்வரூபம். அதனாலதான் பெரியவாள்லாம் எல்லாம் பகவத் ஸ்வரூபமா தான் தேமேனு உட்கார்ந்துருக்கா. யார் மேலேயும் தனியா விருப்பு இல்ல, வெறுப்பு இல்ல, கோபம் இல்ல, பயம் இல்ல, பொறாமை இல்ல. சிங்கம் வந்தாலும் தேமே நிக்கிறான். சந்தர்ப்பத்தில் விவேகானந்தர் காட்டு வழியா போற ஒரு சிங்கம் அவர் மேல பாய வர்றது, சிங்கமோ புலியோ. உடனே அப்படியே நிக்கிறார். சரி, இந்த சரீரத்துக்கு பசிக்கு, இந்த சரீரம் அதுக்கு சுகம்னா நிக்கிறேன் நின்றுடுற. அவர் அடிக்க வந்த அந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் பசி மாறி போயிடுது, தேமேன்னு அது போயிடுறது. இவர் பக்கத்துல வாழை குழச்சு நாய்க்குட்டி மாதிரி வந்துடுது. ஏன்னா இந்த தெய்வீகம் அந்த தெய்வீகத்தை அடக்கிடுச்சு. நீயும் தெய்வம் நானும் தெய்வம் என்று புரிஞ்சுட்டான். இவரால் எனக்கு டென்ஷன் அது பாட்டு போயிடுச்சு. ஒரு அழகு அனுபவம். பகவான் எல்லாம் எதெல்லாம் பார்க்கறியோ மம தேஜோம்ச சம்பவம், சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், சமுத்திரமா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், வைரநக்ர சமக்கலமா இருக்க மம தேஜோம்ச சம்பவம், ராசிக்கல் அண்ணா இருக்க மம தேஜோம்ச சம்பவம், வீடு சூப்பரா இருக்க மம தேஜோம்ச சம்பவம், எல்லாம் என்னுடைய தேஜஸ்னுடைய ஒரு துளி, ஒரு டிராப். இவ்வளவு நேரம் வர்ணிச்சதுன்னா ஒரு டிராப்ல, ஒரு கோடியில ஒரு துளி வர்ணிச்சிருக்க மம தேஜோம்ச சம்பவம். அழகா கடைசி ஸ்லோகம் சொல்ற, அதவா பகுணேதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனா, நிறைய தெரிஞ்சு நடா பண்ண போற, என்ன பண்ண போற, நிறைய தெரிஞ்சுண்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏக அம்சேன ஸ்திதோ ஜகத். முழு லோகம் இருக்கு பாரு, ஈரேழு பதினாலு லோகம்,
என்னுடைய யோக சக்தியில ஒரு துளி ஒரு அம்சத்துல தாங்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்டா. இவங்களால சொன்னதெல்லாம் உலகத்துல பாக்குற வஸ்துக்கள், பார்க்காத வஸ்துக்கள் இல்ல. பகவான் சொல்றான், இத்தனையும் தேஜஸ் ஒரு துளிய தாங்கிட்டு இருக்கேன்டா, நிறைய தெரிஞ்சு என்ன பண்ண போற. இப்ப மீதி எங்கடான்னா பரமபதமாகிய வைகுந்தம். இதுவே இப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? மம தேஜோம்ச சம்பவம், ஒரு துளிடா, ஒரே ஒரு துளி இவ்வளவா வியாபிச்சிருக்கான். அப்ப கண்ணன் எவ்வளவு பெரியவன் பாத்துக்கோங்க, இத்தனை பெரியவன். அவன் சொல்றான், என்ன நம்பு நான் காப்பாற்று, நம்பறதுக்கு என்ன குறை? வராகமா வந்து பூமிய கடுகு மாதிரி ஒட்டிட்டு தூக்கிட்டு வந்தானே, இவன் எவ்வளவு பெரியவன் தெரிய வேண்டாமா? இத்தனோடு மூணு அடி வாமனனா வந்து சூது பண்ணி ஏமாத்தி வஞ்சித்து உலகத்தை அளந்தானே, எவ்வளவு பெரியவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸ்தம்பத்திலேருந்து நரசிம்மனை வந்து கிழிச்சு போட்டானே, தெரிஞ்சுக்க வேண்டாமா? மம தேஜோம்ச சம்பவம். கிருஷ்ணன் சொல்றான், ஒரு துளி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்டா. அர்ஜுன் அப்படி கை கூப்பிட்டான், இவ்வளவு பெரியவனா நீ, நான் என்னமோ நம்ம ஃப்ரெண்டு மாமா புள்ள நவநீத சோரன் ஸ்ரீ லோலன் பாட்டை எப்படிதானே பாடிட்டு இருக்கோம், கோபி லோலா நவநீத சோரா நந்தகுமாரா நவநீத சோரா தாமோதரா என்னெல்லாமோ நினைச்சேன்டா. இத்தனை பெரியவனா நீ, இவ்வளவு பெரியவனா, எனக்கு சாரத்தியம் பண்ற, இதுதான் பெரிய விஷயம். இத்தனை பெரியவன் இவனுக்கு சாரத்தியம் பண்றான், அதை தங்க நிறுத்தினா நிறுத்துறான். இவ்வளவு பெரியவன் பத்மநாபனா கோவில்ல தேமேன்னு படுத்துட்டு இருக்க. அப்ப இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது ஆலோசனை பண்றது எவ்வளவு கேவலம்னு பாத்துக்கோங்க. அப்படி சொல்லியாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா மறந்துடணும், பிரார்த்தனை பண்ணி மறந்துடணும். கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு பத்மநாபர் பார்த்துக்கோ, அவ்வளவுதான், ரெண்டாவது யோசனையே வரப்படாது. ஒருவேளை நடக்கலைன்னா பிளான் பண்ணப்படாது. அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துப்பார், ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவ. அவன்கிட்ட சொல்லிட்டு நீ பாத்துக்கோ, இது என் வாழ்க்கை இல்ல உன் வாழ்க்கை, என் அவமானம் இல்ல உன் அவமானம், என்னுடைய வெற்றி இல்ல உன்னுடைய வெற்றி, என்னுடைய குடும்பம் இல்ல உன் குடும்பம், என் குழந்தைகள் இல்ல உன் குழந்தை, எதுவும் என்னோட எல்லாம் உன்னுடையது, நானும் உன்னை சேர்ந்தவன், உன் இஷ்டம் என் இஷ்டம். இன்னைக்கு ஜீவிக்க வைக்கிறியா, ஜீவிக்கிறேன். இன்னைக்கு கீழே விழுந்து கால உடைய கால் உடையதா, சரி ஏத்துக்கிறேன். அதே நீயே உடஞ்ச காலை சரி பண்ணி ஹிமாலய மகிஷ்மரியா ஏத்துக்கிறேன். நீயே வெள்ள போக வேண்டிய தடுத்து ஆத்துல உட்கார வைக்கிறா, சரி ஏத்துக்கிறேன். என்ன வரதோ அப்படியே ஏத்துக்கணும். எல்லாம் கண்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணீனா வாசுதேவோஸ்மி, அத்தனை அவனுக்கு தெரியும். கல்யாணம் ஆகணுமா அவனுக்கு தெரியாத, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பால் குடிக்க வைக்கிறான். மனுஷால் கூட விட்டுருவான், அந்த நாய்க்குட்டி எல்லாம் பிறந்தும் அது கண்ணு கூட திறக்காது, கரெக்டா அம்மாவுடைய மடியில போய் தான் வாய் வைக்கும், பால்ல கொண்டு வாய் வைக்காது. யார் சொல்லி கொடுக்கறாதுங்களுக்கு? பறவைகளுக்கு ரக்கம் முறைச்சோன்னு பறக்கணும்னு யார் சொல்லி கொடுக்கறா? பேலன்ஸ் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுக்கறா? ஜிபிஆர்எஸ் போட்டுடா கண்டம் விட்டு கண்டம் போயிட்டு இருக்கு பட்சிகள்லாம், டேக் லெப்ட் டேக் ரைட் 250 meters, டேக் ரைட் 1 kilometer, ஸ்டே ஆக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜிபிஎஸ் மாதிரி ஆயிடுச்சுட்டு இருக்கு. அது எங்கேருந்துதான் ஆகாசத்துல பறந்து வர்றதோ, கரெக்டா இங்க வர்றது, கூடு கட்டுறது, இனப்பெருக்கம் பண்றது, குட்டிகள் பெருசான கூட ஜாலியா போகிறது, இந்த வீட்டை வர பத்திரமா விட்டுட்டு போறது, வாடகை கூட விடுறது இல்ல, கவலையே படாம போயிட்டு இருக்கு. மிருகங்கள் பட்சிகள் அதுங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். பகவான் சொல்லலாம், இத்தனையும் நான் தான், என்னுடைய தேஜசுடைய ஒரு துளியில அந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்தை வாழறதுக்கு ஏன் பயப்படணும்? என்னமோ வாழ்க்கை ஒரே பாரமா இருக்கு, சொல்லப்படாது இந்த கேட்டுதாசன் அவன் பார்த்துப்பான், படைச்சவன் காப்பாற்றுவான், மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். நம்ம மூதாதைகளை காப்பாற்ற, நம்மளை காப்பாற்ற, நம்மளை காப்பாற்ற, நம்ம குழந்தைகளை காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுவான், காப்பாற்றித்தான் ஆகணும், அவனுக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு நாமச்சவன் பண்ணுங்கோ, உங்க கடனைகளை பண்ணுங்கோ, கிருஷ்ணன் பார்த்துப்பான், நிம்மதியா இருங்கோ. இதுதான் பகவத்கீதை. கரெக்டா 42 முடிச்சுட்டேன், முடிக்கல முடிக்க வச்சான். இவ்வளவு சொல்லிட்டு நான் முடிச்சேன் நான் முடிச்சேன்னா சொன்னது பிரயோஜனமே போயிடும். முடிக்க வச்சான் சுவாமி. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயம்.
பிரம்ம வித்யை யோகசாஸ்திரம் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்பாதம் விபூதி நாம் யோகோ நாம தசமோத்யாய பகவானுடைய விபூதி. அடுத்தது விஸ்வரூப தர்சனம் சொன்னதெல்லாம் சேர்த்து காட்டுவோம். சொன்னதெல்லாம் சேர்த்து அர்ஜுனன் சொல்றான் எவ்வளவு சொன்னியா பார்க்கணும்னா அப்பதான் திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு இவன் என்னெல்லாம் சொன்னானோ யமன் சங்கரன் ஸ்கந்தன் அத்தனையும் பார்க்கிறான் அர்ஜுன். எல்லாத்திலையும் பகவான பார்க்கணும், பகவானுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்க ஜம்னு சுவாமி காட்சி கொடுக்கிற பார்க்கணும் இல்லையா. பத்மராபுடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், கதல தரிசனம் விஸ்வரூப தரிசனம் ஒரு பேர் உண்டு, கோவில் எல்லாம் போய் பார்க்கணும். நிஜமாவே சுவாமி சுவாமியா இருக்காரு, அப்புறம் எல்லாம் மறைச்சுன்றான் தண்ணி. நிர்மாலயத்துக்கு குட்டி கிச்சா பார்க்க ஓடுறோமே குருவாயிருப்பன விஸ்வரூபம் அது எழுந்த கிருபா பண்றதுல எல்லாத்தையும் கொடுத்துடுறான் அப்பேற்பட்டவன் சுவாமி. அதனால பகவான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் அவனுடைய சக்தி, அவன் சங்கல்பம் மாத்திரத்தினால் நடக்கிறது. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ சரியோ தப்போ எல்லாம் அவன் செயல், அவன் நடத்துவான். நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வாங்க. தப்பா எடுத்தா திருத்திக்கோங்க, பகவானே தப்பு திருத்திக்கோங்க திருத்திக்கணும், சரியா இருந்தா ஃபாலோ பண்ணும், இவ்வளவுதான். எதுவுமே ஒன்னும் நஷ்டமே இல்லை, முழுக்கவே எக்ஸ்பீரியன்ஸ் தான். தப்பு பண்ணிட்டோமா சரி திருத்திப்போம் அவ்வளவுதான். இதனால ஒன்னும் வாழ்க்கையில முடிஞ்சு போயிடாது. கண்ணன் இருக்கான், எல்லாத்தையும் கண்ணன் பார்க்கன்னு இருக்கான். இத்தனையும் காப்பாற்ற பகவான் உங்களையும் காப்பாற்றுவான். உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரட்சகன் நான் இருக்கேன்னு ஒரு கேரண்டி கொடுக்கணும். என்னுடைய ஒரு துளியில இந்த உலகத்தை நடத்துறேன்டா, இதுக்கு வேற டென்ஷன் ஆனமா? அவனோட ஒரு துளி அம்சத்துல உலகத்தை நடத்துறான்னா இந்த உலக வாழ்க்கைக்கு போய் யாரா பயப்படுவாளா, இந்த உலக வாழ்க்கைக்கு போய் யாரா புலம்புவாளா? என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே பாத்துக்கலாமே. பகவான் இருக்கான், என் கூட இருக்கான். பிரகல்லாதன் இருந்தான் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பிரகல்லாதன் அவ்வளவு தைரியமா இருந்தான். நெருப்புல போட்டாலும் கவலைப்படல, விஷத்தை கொடுத்தாலும் குழந்தை அழவே இல்லை, யானையை கொண்டு மிதிக்க வச்சாலும் சிரிச்சான். ஏன்னா என் நாராயணன் இருக்கான், நாளத்த பாடு நாராயணன் கண்டான், அவனுக்கு தெரியும் அவ்வளவுதான். நமக்கு என்ன போச்சு, சின்ன குழந்தையாவ நாளை இதை பத்தி யோசிக்கலையோன்னு, நாளைக்கு பிளான் பண்ணாதீங்கோ ப்ரிப்பேர் அப்படி அர்த்தமே இல்லை. எல்லாம் பண்ணுங்க, மனசுல அகம்பாவம் இல்லாமல் ஹரி இருக்கான், ஹரி பார்த்துத்தான். நீ வழிகாட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓ இஷ்டப்படி சந்தோஷமா இருக்கணும். அவன் இஷ்டப்படி நம்ம இஷ்டப்படி சந்தோஷம், ஓ இஷ்டப்படி சமத்தா இருக்கணும், இதுதான் அர்த்தம். பகவான் ரொம்ப சமத்து ரைட்டா, இந்த விபூதி யோகத்தை பகவான் சொல்லணும், சமத்துடா கொஞ்சம் நம்புடா, எல்லாத்தையும் சமத்தா பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ சமத்தா என்ன நம்பு, சமத்தா இருக்கணும் சரியா. இனிமேல் அசடா இருக்கப்படாது, இனிமேல் சமத்து. பத்மநாபம் அச்சோ என் சமத்து கொஞ்சமே கண்ணத்தை பிடிச்சி அவன் கிள்ளி கொஞ்சம் வேண்டாமா, நீராவை கொஞ்சினான், ஆண்டாவளை கொஞ்சினான், ஆழ்வாரை கொஞ்சினான், துருவனை கொஞ்சினான், சங்கத்தை கொண்டு தடவேன் சமத்து குஞ்சலமே தடவினான். யோ அந்த பிரவிஷ்ய அஞ்சு வயசுக்குள்ள பேசுறது. அப்ப சமத்தா இருக்கணும், பத்மநாபன் சமத்து, குருவாயிரப்பன் சமத்து, சமத்தா காப்பாத்தினான், சமத்தா காப்பாத்தின் இருக்கான், சமத்தா காப்பாத்துவான், நீங்க சும்மா இரு அவ்வளவுதான். அதனால சமத்தா இருக்கணும், சமத்தா தீபாவளி கொண்டாடணும், சமத்தா பத்மநாபரை பார்த்துண்டு, சமத்தா சாப்பிட்டுண்டு, சமத்தா தூங்கிண்டு, சமத்தா கடமையை பண்ணிண்டு, சமத்தா ஆனந்தமா எழுந்துண்டு, சமத்தா ஆனந்தமா எல்லாருடைய திருப்தியா வாழணும் சரியா. அப்பதான் சமத்தா அடுத்த வாட்டி விஸ்வரூப தரிசனம் சொல்லுவேன், இல்லைன்னா திருப்பியே ரிப்பீட் பண்ணுவேன், அதுவும் சமத்தா தான் இருக்கும் சரியா. அவ்வளவு விசேஷம் பகவத் கிருபை, பத்மநாபன் ஆச்சரியமா ஒரு அஞ்சு நாள்ல அனுபவிக்க வச்சான். திரும்பி பத்மநாபனே ராசம் வந்துடுது, 18 அத்தியாயத்தையும் சொல்லிடணும், திருவனந்தபுரத்துலேயும் ஒரு ராசம் வந்துடுது. ஏற்கனவே 2 அத்தியாயம் சொல்லி முடிச்சாச்சு, 12 சொல்லியாச்சு, 10 சொல்லியாச்சு, கொஞ்சம் இஷ்டத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் அவன் சங்கல்பம் அவனையே சங்கல்பிக்கிறான். அதனால அனுபவிப்போம், சமத்தா இருப்போம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஒரு சமத்தா 5 நிமிஷம் உட்காரணும், அவ சமத்தா கொடுப்பா, சமத்தா நான் வாங்கிப்பேன். அப்புறம் சமத்தா ஆசீர்வாதம் பண்ண சமத்தா ஆதிக்கலாம். ராதே கிருஷ்ணா.